அல்லாஹ் இந்த வானம் பூமியினுடைய பேரொழியாக இருக்கிறான் என்ற அந்த வாசகத்தினுடைய அந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன என்பதை குறித்து ரெண்டு மூன்று வாரங்கள் தொடர்படியாக அந்த செய்திகளை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் அது இவ்வளவு தூரம் போதும் என்று அதை நிறுத்திவிட்டு அடுத்த ஆயத்திற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா ويذكر في اسمه يسبح له فيها بالغدو والآصال في بيوتين இல்லங்களில் வீடுகளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை உயர்வுபடுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் ஏவுகிறான். يسبح له فيها بالغدو والآصال இன்னும் காலை மாலை வேளைகளிலே அங்கே தஸ்வீகள் செய்யப்படுவதையும் அவன் ஏவுகிறான். ரிஜாலுன் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை தடுக்காது, வலா பையூன் இன்னும் கொடுக்கல்கள், அன் திக்ரில்லா அல்லாஹுவினுடைய திக்ரை விட்டும், வ இகாமிஸ்ஸலா தொழுகையை நிலைநிறுத்துவது, வ ஈதா இஸ்ஸகா ஜக்காத்தை கொடுப்பது, அதை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை தடுக்காது. யஹாஃபூன யோம அந்த நாளை குறித்து அவர்கள் கடுமையாக அச்சம் கொள்ளுவார்கள், தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அபுசார் அந்த நாளையில் அவர்களுடைய இதயங்களும் அவருடைய பார்வைகளும் மாறிப்போகுமே அது போன்ற நாள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். கடந்த வசனத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய நூரை பற்றி தன்னுடைய பேரொளி எப்படி இருக்கும் என்பதை அறிமுகப்படுத்தினான். நேரடியாக என்னுடைய ஒளியை குறித்து பேசினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மூமின்களுடைய இதயங்களிலே என்னுடைய ஒளி எப்படிப்பட்ட ஆட்சியை மேற்கொள்ளும் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹு தாலா மூமின்களுடைய இதயத்தை ஒரு விளக்காக சித்தரித்து ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த விளக்கிற்கு உள்ளே ஒரு மாடம், ஒரு வீட்டினுடைய மாடத்தை போன்று அந்த மாடத்திற்கு உள்ளே கண்ணாடி இருக்கிறது, அதற்குள்ளே விளக்கு இருக்கிறது, அந்த விளக்கிற்குள்ளே எண்ணெய் ஊற்றப்படுகிறது, அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஜோதி வருகிறது, அது எப்படி இருக்கிற எல்லா இடங்களையும் ஒளிப்படுத்துமோ அப்படித்தான் ஒரு மூமினுடைய இதயத்தின் ஒளி என்று அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தினான் சொல்லிட்டு கடைசி அல்லாஹு தாலா அந்த ஆயத்தினுடைய முடிவிலே சொல்லுகிற போது சொன்னான், வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலி ஒவ்வொரு பொருட்களையும் அல்லாஹு தாலா மிக நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். எல்லா பொருட்களை பற்றியும் படைத்தவனுக்குத்தான் நன்றாக தெரியும். நம் உடலிலே உள்ளே இருக்கிற பொருட்களை குறித்து கூட நமக்கு தெரியாது, நம் படைத்தவனுக்கு அதை குறித்தான செய்திகள் தெரியும். அதை அப்படியே அதனுடைய தொடரில் அல்லாஹு தாலா ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தரான். நாம் நினைத்து கொண்டோம் நம்மை குறித்தும் நமக்கு வெளியே இருக்கிற பொருட்களை குறித்தும் நாம் மிக அறிந்தவர்கள். இந்த உலகத்தை நம்முடைய கைகளால் கட்டி போடக்கூடியவர்கள். எல்லா அறிவுகளும் சாத்தியக்கூறுகளும் நம்மிடத்திலே உண்டு. நாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் எப்படி வேண்டுமானாலும் நாம் முடித்துக் கொள்வோம் என்கிற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு உண்டு. அதற்கு அல்லாஹு தாலா சொன்னா, வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலி ஒவ்வொரு பொருளுடைய அந்த தராதரங்களை குறித்தும் அதனுடைய பிளஸ் மைனஸை குறித்தும் நான் மட்டுமே தெரிந்தவன். அதனால் எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியும், அதனுடைய பிளஸ் எவ்வளவு எனக்கு தெரியும், அதனுடைய மைனஸ் எவ்வளவு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் நான் தான் அதனுடைய படைப்பாளி, கடைசியாக சோல் ஓனர், அதனுடைய முழு சொந்தக்காரன் நான் தான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஃபீ புயூத்தின் சில வீடுகளில் அப்படின்னு இந்த ஆயத்தில் ஆரம்பிக்கிறான். ஃபீ புயூத்தின் இன் சம் ஹவுசஸ் அரபியில் சொன்னான். பொதுவாக இப்படி வார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டார்கள். ஃபீ அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே அது முன்னாடி வந்து அப்படி வராது அதிகபட்சமாக. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஏதோ விட்ட ஒரு வார்த்தையை ஆரம்பிப்பதை போன்று ஆரம்பிக்கிறான். ஃபீ புயூத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், சில வீடுகளில் ஃபீ புயூத்தி அதின் அல்லாஹு அன் துர்ஃபா அல்லாஹு தாலா ஏவுகிறான் அவனுடைய பெயர், அது உயர்த்தப்படுவதற்கும் அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுவதற்கும். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் நிறைய செய்திகளை இந்த ஆயத்தின் ஊடாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே இமாம் இப்னு கஸீர் என்று சொல்லுகிற பிரபல்யமான உலகத்தினுடைய மிக மஷூர் ஒரு ஃபேமஸ் சக்சியர், அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த தஃப்சீரிலே அழகான ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா மாடத்தை குறித்து பேசினான், மாடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கை குறித்து பேசினான். இப்போ அப்படி பின்னாடி வந்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாடம் எங்கு தெரியுமா இருக்கிறது, அது ஒரு வீட்டிலே இருக்கிறது. வீடு இருந்தால் தானே மாடம் இருக்கும், முதல்ல எடுத்தோன்னு அல்லாஹு தஆலா மாடம் விளக்கு பேசியாச்சு. இப்ப அந்த மாடம் எங்கே இருக்கிறது, எங்கே இருந்தால் அந்த பொருளுக்கு என்ன நிலை என்பதை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஃபீ புயூதின், அது ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அழகான ஒரு வர்ணனையும் ஒரு தத்ரூபமான ஒரு செய்தி. போன வாரத்தில் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் சொன்ன அந்த சையது குத்துப் என்று சொல்லுகிற பி விலாலில் குரான் என்று சொன்ன ஒரு மிக அற்புதமான ஒரு தஃசீரை உலகத்திற்கு தந்த அந்த இமாம் சொன்னாங்க, எப்படி அல்லாஹு தஆலா இதை உதாரணமாக சொன்னானோ, ஒரு விளக்கை ஒரு மூமினுடைய இதயத்திற்கு உதாரணமாக சொன்னானோ, அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த விளக்கு எங்கே இருக்கிறது என்பதையும் உதாரணமாக சொல்லுகிறான். அந்த அந்த விளக்கு எப்படி இருக்கும், அதுக்கு அவர் அரபியில் அந்த பயன்படுத்துகிற வார்த்தை அத்தஸ்வீரிய என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தஸ்வீரிய சிந்தரை ரீதியாக ஒரு மனிதன் விளங்கி கொள்வதற்கு, இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லைடிங் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஓட விட்டு ஸ்க்ரீனில் காமிக்கிறது இந்த பாரு இதுதான் அப்படின்னு, அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவனுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடாக இதை சொல்லித் தருகிறான். ஒரு விளக்குக்கு உதாரணம் சொல்லியாச்சு, இப்போ அந்த விளக்கு எங்கு இருக்கு அப்படிங்கிறத குறித்து ஒரு சிறுபிள்ளைக்கு சொல்லுவதை போன்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று அந்த இமாம் அவர்கள் எழுதுகிற போது அழகாக எழுதியிருக்கார். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், அந்த ஃபீ புயூதின், அது ஒரு வீட்டில் உண்டு அப்படின்னு சொன்னான். என்ன வீடு அது? இந்த வீடு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், பொதுவாக வீடுகள் எந்த வீடுகளிலெல்லாம் தொழப்படுகிறதோ, குர்ஆன் ஓதப்படுகிறதோ, இபாதத்துகளை முன்னெடுக்கப்படுகிறதோ, அந்த எல்லா வீடுகளும் இதற்கு உவமானம். அது ஹதீஸுகளிலே வருவதை போன்று இந்த உலகத்திலிருந்து மலக்குமார்களுக்கு அது மின்னிக் கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திரத்தை மாத்திரி. எப்படி ஒரு நட்சத்திரத்தை வானத்திலிருந்து இங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு மின்னுகிறதோ, இங்கே குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய அந்த ஓதுதல் வானத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மின்மினி பூச்சியை போன்று அவர்களும் அவர்கள் சார்ந்த அந்த இடங்களும் மின்னிக்கொண்டே இருக்கும். அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க, உங்கள் ஊடுகளை கபிரிஸ்தான்களாக ஆக்கிராதீங்க, வீடுகளில் குர்ஆன் ஓதப்படணும், சுன்னத்து தொழுகை வீட்டில் அதிகபட்சமாக தொழுகப்படணும். வீட்டில் போனால் தொழமாட்டோம்னா பள்ளியாசல்ல தொழணும். நிறைய பேர் அன்னைக்கு சொன்ன உடனே ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், ஒரு சகோதரர் ஃபோன் அடித்தார், அதற்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் போய் சுண்ணத்தை வீட்டில் தொழுகிறேன், நான் போனால் படுத்து தூங்கிடுறேன். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கூடாது, அப்படிப்பட்ட ஆளுக பள்ளியாசல்ல இல்லைன்னு சொல்லிடுவேன். பெருமானாருடைய சுன்னா சுண்ணத்து தொழுகைகள், நபீரான தொழுகைகளை வீட்டில் தொழுவது மனைவிக்கு ஒரு தூண்டுதல், குழந்தைகளுக்கு ஒரு தூண்டுதல், தாய்க்கு ஒரு தூண்டுதல், யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அது ஒரு தூண்டுதல். அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ தொழுவாங்க, வீட்டில் அத்தா தொழுவாங்க, நம்மளும் தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையை பார்க்க பார்க்க பழகுவது தான் இந்த மனித சமூகத்தில் அதிகமானது உண்டு. அத்தா போய் பேசுனா பையன் கண்டிப்பாக பேசுவான், அவர் அத்தா எவ்வளோ தான் எடுத்து சொல்லி நீ ஏண்டா போய் பேசுகிற, இன்னமேட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. நீ பேசுகிறல்ல அது அப்படி வந்து அது அவர்கள் குழந்தைகள் எதிரொலிப்பார்கள் அவ்வளவுதான். அதனால நாம் செய்வதைத்தான் அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியுமே தவிர நாம் செய்யாத ஒன்றை அவர்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப இந்த பார்த்து பழகுதல் அப்படிங்கிறதுக்கு போல செய்து அது தமிழ்ல அழகா சொல்றான். அது இந்த சில்ட்ரன் சைக்காலஜியில ஒரு பார்ட்டாவே சொல்லித்தானா, சில்ட்ரன் சைக்காலஜி குழந்தைகளுடைய உளவியலில் அந்த போல செய்து அந்த பெத்தவங்களை பார்த்து பார்த்து அந்த பிள்ளையும் அப்படி இமிட்டேட் பண்ணுது, இமிட்டேட்டிங், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே செஞ்சு செஞ்சு அத்தா பேசுனது மாதிரி அது பேசி பேசி பார்க்குது, அம்மா பேசினது பேசி பேசி பார்க்குது. அப்போ அந்த வயசில் அந்த தொழுகைகள் இருந்தால்தான் அந்த குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த செயல்கள் செய்வதற்கு வழியாக இருக்கும். அப்போ அந்த வீடுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறான். ஃபீ புயூதின், உங்களுடைய வீடுகள் தான் உங்களுடைய இஸ்லாமியத்தினுடைய வெளிச்சங்கள், அங்கே முதல்ல அந்த வெளிச்சம் இருக்கணும். இல்லை நான் மட்டும் சொல்லுவேங்க என் பிள்ளையெல்லாம் தொடமாட்டேங்குது அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லுவோராக இருக்கக்கூடாது ஒரு தாப்பன். அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், வீட்டில் படுத்துட்டு காலையில் தன்னுடைய மனைவியை எழுப்பி எழும்பாவிட்டால் முகத்தில் தண்ணீரை தொழித்து ரெண்டு பேரும் எந்திரிச்சு எந்த வீட்டில் தகச்சு தொழுகிறார்களோ அதை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். மனைவி அப்படி இல்லைன்னா கணவன் தூங்கினால் மனைவி எந்திரிச்சு தண்ணி தொழிச்சு எழுப்பி விட்டு தொழ வைக்கக்கூடிய இரவு இது கியாமுல்லை இரவு தொழுகையை தொழுகிற அந்த அந்த மணமக்களை பார்த்து அல்லது அந்த கணவன் மனைவிகளை பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு வருது. அப்போ அந்த வீடு அதற்குரிய தளமாக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக தளம், வீட்டினுடைய தளம், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் உருவாக முடியும். ஒரு தனி ஆள் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை. குர்ஆன்லே அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை பத்தி சொல்லும் போது உதுகுலுல் ஜன்னத அன்தும் வா அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சொர்க்கத்துக்கு போங்க. அதே மாதிரி அஞ்சாகுல்லா அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றியை தந்தான் பிமா சபர்த்தும், குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், உங்களுடைய பொறுமையை கொண்டு அல்லாஹு தாலா இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி பார்ப்பை தந்திருக்கிறான் ஒரு ஆயத்தில் வருது. அப்ப அந்த இடத்துல அல்லாஹு தாலா தொழுக சொல்லலை, நோன்பு சொல்லலை, பொறுமை. பொறுமை அப்படிங்கிறது ஒரு மனிதன் தனிப்பட்ட நபராக செய்ய முடியாது. ஒருத்தர் இண்டிவிஜுவலாக நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு இருந்தான்னா அவனுடைய இதயமே வெடித்து போகும். அப்போ அந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது ஒரு குடும்பம் எல்லாருக்கும் அந்த சிரமம் வரும்போது இங்கே பக்கத்தில் அத்தா நிற்கிறாரு, இங்கே அம்மா நிற்கிறாங்க, இங்கே மனைவி, இங்கே கணவன், எல்லாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா. புரியுதா இல்லையா? பொறுமை அப்படிங்கிறது ஒரு ஆணாக அல்லது ஒரு பெண்ணாக அவங்களாக அமைதியாக இருந்துக்குவாங்க அப்படிங்கிறதல்ல, மேலே சத்தங்க இல்லையோ அப்படிங்கிறது அல்ல. ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அமைதியாக இருந்து கொள்வார்கள் அப்படிங்கறது அல்ல. எல்லாரும் சேர்ந்து ஜாயின் தி ஹேண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்கு அவர்கள் சொல்லி அவர்களுக்கு இவர்கள் சொல்லி. அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், அந்த பொறுமையை கொண்டு பிமா சபர்த்தும், நீங்க பொறுத்தீர்களோ, கணவன் பொறுமைக்கு மனைவி துணை, மனைவி பொறுமைக்கு கணவன் துணை, இந்த பொறுமையை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தந்தான், மறுமையிலே வெற்றிகளை உங்களுக்கு தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லோரும் சேர்ந்து செய்கிற அந்த செயல்கள். ரெண்டாவது நான் சொன்னது மாதிரி வீட்டுக்கு போனா தொழமாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால், அல்லது வீட்டுக்கு போனா இது மாறும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்க நமக்கு கிடைக்குதான், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சுன்னா ஒண்ணு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்திருச்சு சுபு தொழுகைக்கு முன் சுன்னத்தை மிக கடுமையாக அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் குதிரைக்கு மேலே நின்றாலும் சரி, உங்களுடைய முன் சுன்னத் அந்த ரெண்டு ரக்காயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். சுபுஹுனுடைய முன் சுன்னத்துக்கு அவ்வளவு ப்ரிப்பேர், அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இஸ்லாம் கொடுக்கிறது. ஆனா பெருமானாருடைய சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் இதை அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துகளை தொழுதுவிட்டு சுபுஹினுடைய பாங்கு சொல்லப்பட்ட பின்னால் ரெண்டு ரக்காயத்து சுன்னத்தை முன் சுன்னத்தை வீட்டில் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுப்பாங்க. இது பெருமானாருடைய ஒரு வழமையானது, ஹதீஸுகளில் வருது. தஹஜ்ஜத் தொழுதுட்டு சுபுஹினுடைய பாங்கு சத்தம் கேட்ட பின்னாடி அந்த ஒழுவோட கொஞ்ச நேரம் சும்மா அப்படி ஒரு சாஞ்சி படுத்திருப்பாங்க. அப்படி சாஞ்சி படுக்கிறது அப்படிங்கிறது பெருமானார் செஞ்சாங்கிற ஒரு சுன்னா. நான் சாஞ்சேன்னா தூங்கிடுவேன், திரும்பலாம் எந்திரிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நமக்கு அப்படிலாம் சாய தெரியாதுங்க, சாஞ்சா மொத்தமா சாஞ்சிருவோங்க அப்படின்னா அவர் சாயவே கூடாது. அந்த இடத்துல சாயறது அப்படிங்கிறது அது தொழுகைக்கு போறது கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறது, கண்ண முடியாது, தூக்கம் இல்லை அப்படி அந்த அந்த இரவுல எந்திரிச்சு அந்த தொழுதனுடைய ஒரு மாற்றத்திற்காக வேண்டி கொஞ்ச நேரம் படுக்கிறது. அப்ப அதுதான் முக்கியம் நமக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து இல்லை நான் நல்லா தூங்குவேன், படுத்தா அவ்வளவுதான், 6:30 தான் எந்திரிப்பேன்னா படுக்க கூட அல்லான்னு பள்ளியாசலுக்கு போயிடணும். அதே மாதிரி அந்த துவா ஒன்று சொன்னது போகும்போது, பள்ளிக்கு போகும்போது, வீட்டுக்கு திரும்ப வரும்போது, எல்லா நேரமும் போதக்கூடிய துவா. அதை பெருமானார் நமக்கு கத்துறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹ் என்னுடைய இதயத்தில் ஒளியை தருவா, என்னுடைய நாவில் ஒளியை, என்னுடைய கண்களில், என்னுடைய காதுகளில், என்னுடைய உடலில், என்னுடைய சதைகளில், நரம்புகளில், முன் பின் மேல் கீழ் எல்லா பகுதிகளிலும் யா அல்லாஹ் எனக்கு ஒளியை தருவாயாக அப்படிங்கிற அந்த துவாவை தொழுகைகளுக்கு வரும்போதும் ஓதணும், வந்துட்டு போகும்போதும் ஓதணும். இதெல்லாம் அதில் இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஃபீ புயூத்தின்னா வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில இமாம்கள் எழுதுறாங்க, ஃபீ புயூத்தின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வீடுகள் அல்ல, இந்த இடத்துல மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுக்கு பிரியமான நபிமார்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள், அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னு சில உலமாக்கள், கத்தாதா போன்ற உலமாக்கள் இந்த செய்தியை எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த இன்ன அவ்வள பைத்தியம் உதய லின்னாசி லல்லதி பி பக்கத்தம் முபாரக, முதல் முதலாக கட்டப்பட்ட இறையாலயம் இந்த உலகத்திலே நம்ம மக்காவினுடைய அந்த ஆலயம், அது அப்புறம் சிதிலம் அடைஞ்சு போச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை திரும்ப கட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஃபீ புயூத்தினா அந்த கட்டடம் தான் அப்படின்னு எழுதுறாங்க. நாலு மொத்தம் இது ஒன்று ரெண்டு நாலு கட்டடங்களை வகுத்து, இந்த நாலு கட்டடங்களுக்கு தான் இந்த பைத் அப்படிங்கிறது, இந்த ஹவுசஸ் அப்படிங்கிறது அடங்கும் அப்படின்னு. ஒன்னாவது அந்த மக்காவினுடைய அந்த ஆலயம், ரெண்டாவது பைத்துல் முகத்தஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டி அந்த கட்டடம் பைத்துல் முகத்தஸ். மூணாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த ரெண்டு கட்டடம், குபாவினுடைய பள்ளி, பெருமானார் இங்கிருந்து ஹிஜரத்து போகும்போது முதலில் அமைக்கப்பட்ட பள்ளி, இரண்டாவது மஸ்ஜிது நபவி, பெருமானார் இன்றைக்கு அடங்கியிருக்கிற அந்த நுபு அந்த மஸ்ஜிது நபி என்கிற அந்த பள்ளி. இந்த நான்கு பள்ளிக்கும் தான் இந்த பேர் பொருந்தும் அப்படின்னு எழுதுறாங்க. புயூத்தின் என்ன சில இமாமங்கள் எழுதுகிறார்கள், ஃபி புயூத்தின் அப்படிங்கிறது எல்லா பள்ளிக்குமே பொருந்தும், எல்லா பள்ளிவாசல்களும். என்ன பின்னாடி அல்லாஹூ தஆலா சொல்றான், அவனை துதிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்றான். முஸ்லிம்களுக்கு அவனை துதிக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள் மட்டுமே, மற்ற எல்லா இடம் இருந்தாலும் இதுதான் தொழுகைக்கும் அல்லாஹுவை தியானிப்பதற்குமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிதாபுகளில் சில இமாம்களுடைய கருத்தாக அதை எழுதுகிறார்கள். அப்ப இப்படி வரிசையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த முதல் இமாம் எழுதுனது மாதிரி இந்த விளக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, மாடத்தில் இருக்கிற விளக்கு ஒரு வீட்டை சார்ந்துதான் இருக்கும். அவர் எழுதுறாரு, அழகா எழுதுறாரு அந்த இமாம் முத்தவல்லிய ஷாராவி அவர்கள் அழகாக எழுதுகிறார். ஒரு வீடு என்று சொன்னால் அதிலே ஒரு மாடம் இருக்கும், எப்படி வீட்டில் மாடம் இருக்கிறதோ அது போன்று இந்த விளக்குக்கு உரிய இடம் பள்ளிவாசல்கள். இந்த மனுஷன் ரொம்ப அந்த என்ன சொல்றது கேஷுவலா ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கீழ் உள்ள நிலைகள் உள்ளவரும் விளங்குற மாதிரி ஒரு செய்தி எழுதுறார். எல்லா மனிதர்களுக்குமே தனி அறை தனி இடம் என்பது வேண்டும். இப்ப ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா வீடு, கல்யாணம் முடிச்ச பின்னாடி அந்த மகனுக்கு இன்னொரு வீடு கொட்டி கொடுக்குறாங்க. ஏன் இன்னைக்கு கட்டி கொடுக்காட்டியும் போயிடுவார் இன்னைக்குள்ள அந்த சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து கலந்து போகிற அந்த சூழல். ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க ஒரே குடும்பத்தில், ஒரு கணவன் மனைவிக்கு தனியார். இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரைவசி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சார் சொன்னாரு, மொபைல் யூஸ் பண்ணிருந்தான் ஒரு பையன், அவன்கிட்ட இந்த மொபைல கொடுங்க மொபைல்ல என்னடா முன்னாடிட்டு இருக்க அப்படின்னு அவர் அந்த மாணவர் சொல்றார், இட் இஸ் மை பிரைவசி, இட் இஸ் மை பிரைவசி. என் மொபைலில் தொட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எனக்கு தண்டனை கொடுக்கலாம், நான் பண்ணது தப்பு, ஐ அக்செப்ட், ஐ டிட் மிஸ்டேக், அவ்வளோதான். என்ன வெளியே போக சொல்லலாம், இல்லை லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லலாம், இல்லை அப்பாவை கூப்பிட்டு சொல்லலாம், இல்லை எதுவும் சொல்லலாம், ஆனால் பட் டோன்ட் டச் மை மொபைல். ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இவர் வந்து இது ஆச்சரியமாக என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன், வாத்தியாருக்கு என்ன பெற்று அப்பனையே தொட விட மாட்டேங்க நான் பையன் மொபைலை, உண்மையா இல்லையா? டோன்ட் டச் மை மொபைல், வாங்கி தர வரையும் தான் நீ என் பிரைவசிங்கிறான், பயப்படுறான், ஏதோ ஒன்று பயப்படுறான், அதான உண்மை. இல்லைன்னா இப்போ கேட்பானா ஒருத்தன் என்ற கேட்டால், நீங்கள் ஏன் உங்கள் மொபைலுக்கு இது போடுறதில்ல, அந்த லாக் சிஸ்டம் போடுறதில்ல அப்படின்னு சொன்னான், நான் எதையும் திருட்டுத்தனமாக பண்ணுறது இல்லைன்னு. என்ன இதுக்கு இது பதில் இல்லையாண்ணா, ஏங்க லாக்கு போடாமே வச்சுருக்கீங்க, தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவன் சொன்னேன். நான் சொல்கிறேன், நான் எந்த திருட்டுத்தனமும் வரேன், எவனாலும் திறந்து அதை பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ இதில் அப்படின்னா, இல்லை இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் போகிறேன், அது ப்ரைவசிங்கண்ணா, அந்த ப்ரைவசி எந்த அளவுக்கு மோசமாக போகுது அப்படிங்கிற, இன்றைக்கு பெற்றோர்களிடத்திலே ப்ரைவசியத்தை பற்றி எல்லாம் பெருசாக பேசின அந்த பெண்கள் உள்ள ரூமுக்குள்ளே போனோன்னா அவங்க ப்ரைவசி எவ்வளோ கிழிஞ்சு போய் உலகம் முழுக்க தொங்குது, உலகம் முழுக்க அசிங்கப்படுது, அது என்ன ப்ரைவசி அது? பெற்றோர்களுக்கு தெரியாமல் இன்னொருவனுக்கு காட்டுவதுக்கு பேர் ப்ரைவசியா? அது அசிங்கமா இல்ல, அது கேட்கறதுக்கே வெக்கம் சூடு சொரண மானம் உள்ள ஒரு சமூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்லித்தான் ஆக வேண்டியது. இந்த இந்த இடத்துல அந்த பிரைவசியை பத்தி பேசுறேன் அல்லாஹு தஆலா புயூத்தின் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இனி இதுக்கு பின்னாடி வர்ற ஆயத்துக்கள்ல ஃபுல்லாவே வாட் இஸ் பிரைவசி அப்படிங்கறத பத்தி இன் டீடைல் இன்னைக்கு 2020 19 இந்த சமூகம் எதை குறித்து கதையாடல்கள் எதை குறித்து யோசனைகள் செய்து கொண்டிருக்கிறதோ அதை குறித்து எல்லாம் ஓபன் பண்ணி காட்டான். இதுக்கு பேர் தான் பிரைவசி, இட் இஸ் எ லிமிட், இட் இஸ் எ ஹுதூத். குர்ஆன் சொல்லி தருகிறது நமக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, இதுக்கு பேர் தான் பிரைவசி பாப்பா. உங்க மொபைல இன்னொருத்தர் பார்க்காம இருக்கிறதுக்கல்ல, உங்களுடைய தவறுகள் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது வேற பிரச்சனை, ஆனா திருத்த வேண்டிய இடத்தில் இருந்தவர்களுக்கு கூட அதை தெரியாமல் இருந்தது என்று சொன்னா பெரிய சிக்கல். யாரிடத்திலே போய் அந்த செய்திகள் போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கே போய் சேரும். அதனாலதான் பெற்றோர்களுக்கு அல்லாஹுத்தால அமானிதம்னு சொன்னான், பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை தெரியாமல் கண்காணிப்பது பெற்றோரின் மீது கடமை, அது திருட்டுத்தனம் அல்ல, நல்ல விளங்கணும். நம்ம புள்ள வெளியே போயிட்டு உள்ள வரும்போது அல்லது வீட்டில் குழந்தைகள் இல்லாத சமயத்தில் அவர்களுடைய பயன்படுத்துகிற பொருட்கள் நோட்டு புக்கு அவர்களுடைய பொருட்களை எடுத்து பார்க்கணும், இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுடைய கான்டெக்ட் என்ன, அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை அவர்கள் தெரிந்தால்தான் அந்த அமானிதத்தை பேணியவர்களாக ஆகுவார்கள். அதுக்கு பேர் தப்பல்ல, ஏன்னா இந்த அமானிதமே உடஞ்சு போயிடும். இந்த வேலைகளை செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த அன்னைக்கு அவர் சொன்னது மாதிரி போன வாரம் நான் சொன்னேன்ல, ஒரு பையன் கூட கேட்டு ரொம்ப வருத்தமா போன் பண்ணார். அந்த அவங்க தாப்பனார் சொல்றாரு, என் பையன் ரொம்ப அமைதியான, ரூமுக்குள்ள போனா வரவே மாட்டான், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னா மொபைல தந்துருவான். அவ்வளவு நல்ல பையங்க, வீட்டுக்குள்ள படிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இப்படித்தான் இருப்பான்னு நாங்க நினைச்சோம். கடைசியில் அவன் வந்து ட்ரக் அடிக்ட், ஹெராயின், ஒரு குத்து குத்திட்டு அவன் தூங்கிடுறான், அவன் அதுல மிதக்கிறான். அவனுக்கு எதுக்கு மொபைலு, அவனுக்கு எதுக்கு நெட்டு, அவனுக்கு எதுக்கு இது? பெற்றோர்களுக்கு இப்படி நடக்குமான்னு கூட தெரியல, இப்படி நடக்குமானு கூட தெரியல. அதுக்கப்புறம் இது சம்பந்தமான போன வாரம் டாக்டர் சாபுகள்கிட்ட அந்த ரெண்டு அந்த டாக்டர்கள்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு மீட் வச்சு அது சம்பந்தமா நம்மளுடைய யூத்துக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னா, டாக்டர் சொல்லும்போது ஹக்கீம் சார் சொல்லும்போது அழகா சொன்னாரு, அதாவது நீங்க சொன்ன கருத்து தான், முடிஞ்சு போனவங்களை குறித்து நம்ம அவ்வளவு பெருசா அவங்கள ரெக்கவர் பண்றது ஒரு பக்கம், இனி வருகிற தலைமுறைகளை குறித்து மிக கவனமாக யோசிக்க வேண்டும். ஏன்னா அது வளர்ந்த மரம். நான் போன வாரம் உதாரணம் சொன்ன மாதிரி, அது கருத்து போன மரத்துல அல்லது அந்த மரம் வந்து செத்த மரத்துல நீ பூவை சொருக வேண்டும் என்று நினைத்தால் உன்னை உலகம் முட்டாள் என்றுதான் சொல்லும். செத்து போச்சு மரம், கருத்து போச்சு, இங்க வெந்நீரை ஊத்தியாச்சு. அந்த மரத்துல நாங்க பூவை சொருகுறோம், நாங்க இலைய சொருகுறோம், நாங்க கிளைய சொருகுறோம், நாங்க பழத்தை சொருகி பாக்குறோம் அப்படிங்கறதுனால உங்களுடைய மனம் தேற்றி கொள்ளலாம். அந்த ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வர வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு செய்தி. ரெண்டாவது அன்னைக்கு சொல்லும் போது கூட அந்த அவர் ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், நீங்க இப்படி சொன்னீங்களே இது எப்படி, அந்த அது ஆயத்து என்ன? அல்ல, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை அவனுடைய மனதிலிருந்து அதை எடுக்காது. ஒரு முஸ்லீமினுடைய நம்பிக்கை அது மட்டும்தான். ஏன்னா உலகத்திலேயே பெருமானார் அந்த வார்த்தையை சொன்னாங்க, உடனே வெளியே வந்துட்டாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம்லாம் நமக்கு தெரியாது. நோய் இது, நோயினுடைய மருந்து இது, பெருமானார் சொன்னார்கள். மருந்து தானும் சொல்லல, அல்லாஹ் சொல்றான்ப்பா இப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், அதனுடைய விளைவுகள் புரியும். நாம ஒன்றும் அதுக்கு என்ன செய்ய முடியாது, ஸ்டெப் எடுக்க முடியாது. ஆனால் வருங்காலத்தை குறித்து யோசிக்கலாம். அந்த பிள்ளைகள் இடத்துல நீங்கள் அப்படி செய்யாதீர்களா அப்படிங்கிறதுக்கு அந்த பயம் ஏற்படுத்துகிற, அவர்கள் அறிவு சார்ந்த அந்த சிந்தனை ஏற்படுத்துகிற அந்த பயத்தை அவர்களுக்கு முன்வைக்கலாம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஒரு சத்திய வாக்கு வாங்கலாம். அதை கூட டாக்டர் சொன்னார், நம்மள்கிட்ட அல்லாஹ் மேலே சத்தியமானு சொல்லிட்டு அங்கே போய் அதை தப்பை செஞ்சான்னா அல்லாவே தூக்கி போட்டு போயிடுவானே. நான் என்ன சொன்னேன், அந்த வயசு பையன்ட்ட சத்தியமாக அல்லாவின் மீது ஆணையாக சத்தியமா என் வாழ்க்கையில நான் லாகிரி பொருட்களை தொடக்கூட மாட்டேன், அந்த அது போதைப் பொருளாக இருக்கட்டும் அல்லது லிக்கரா இருக்கட்டும் அல்லது ட்ரக்கா இருக்கட்டும் அல்லது ஹெராயினா இருக்கட்டும் அது ஏதாவது ஒன்றாக இருக்கட்டும், அதை தொடக்கூட மாட்டேன் என்று சத்திய வாக்கு வாங்கினேன். யார் சொன்னாரு? தூக்கி எறிஞ்சிட்டு போனா என்ன செய்ய, அல்லாவை சேர்த்தா? அந்த அந்த வார்த்தைகள் அப்படி விடாது. அந்த அந்த பயம் இருக்கும் மனுஷனுக்கு. ஒரு மூமின் ஏன் தப்பு செய்ய பயப்படுறான்? பொய் சொன்னாலும் ஏன் பயப்படுறான்? வேறு ஏதாவது ஒரு தவறுகளை செய்ய ஏன் பயப்படுறான்? அந்த ஈமானுடைய ஒளி கொஞ்ச நாள் இந்த உள்ளத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தானே அவ்வளோ சீக்கிரம் அவனால் எந்த ஒரு பாவத்தையும் அடாப்ட் பண்ண முடியலையே. ஏன் இந்த இது தடுக்குதில் உள்ள இருக்குது? அதுதான் நல்லா இங்கே சொல்கிறான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துருஃபா. அதற்கு இந்த இமாம் அல்லாமா முத்தவல்லி ஷாராவி அழகான ஒரு விளக்கத்தை எழுதுறார். உண்மையிலே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாரு, அந்த காருடைய மேனுஃபேக்சரர் அதனுடைய தயாரிப்பாளர் அதே ஊரில் இருக்கார். அந்த மேனுஃபேக்சரர் சொல்கிறாரு, எப்பா டெய்லி சாயங்காலம் நீ எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும்போது காரை இங்கே கொண்டு வந்துட்டு போயிடு, நான் அழகாக உன் காரை கழுவி அதில் ஏதாவது கிழிச்சிருந்துச்சு புது கார் கோடு போடுவான் வந்து எவனாவது ஒருத்தன், இல்லைன்னா சிட்டிக்குள்ளே போகும்போது அவனா பக்கத்தில் வந்து ஒருத்தன் இழுத்துட்டு போவான். எல்லாமே நடக்கும் கார்களில். நிறைய புது கார் வாங்கினவன் பயப்படுறது புது கல்யாணம் பண்ணது மாதிரி தான், அங்கே இடிச்சுனாம இங்கே இடிச்சுனாம அது கொஞ்ச நாள் வரையும் பயப்படுவான். அப்புறம் போனோன்னா ஒரு நாலு கோடு போட்டோன்னா அப்புறம் விட்டுருவான். சரி இதுதான் போலுக்கு உலகத்தில், ஆடி காரு கூட பென்ஸ் கார் கூட காரில் கோடு போட்டு தான் போகுது இந்தியாக்கள்ல, அழகாக இருக்காது. இல்லை பிள்ளைகள் வரிஞ்சிலாம் வைக்கிது அதில், தா பேரை எழுதி போட்டோ போட்டு அதில் இல்லைன்னா ஹார்ட் போட்டு அன்புலாம் விடுறான் சில வண்டிகளில். அப்போ அந்த கடைக்காரன் சொல்கிறான், அந்த மேனுஃபேக்சரர் அந்த காரினுடைய ஓனர் சொல்கிறான், டெய்லி கொண்டா அழகாக கழுவி அப்படி எதுவும் இருந்தால் அந்த அதுக்குரிய பொருளை போட்டு அந்த இதெல்லாம் நீக்கி உன் காரை டெய்லி சுத்தப்படுத்தி கொடுத்துட்றேன், நீ என் ஊரில் இருக்கிறதுனால உனக்கு இந்த ஒரு ஆஃபர், இந்த ஒரு ஆஃபரு இந்த இந்த சிட்டியில் நீ இருக்கிறதுனால உனக்கு இந்த ஆஃபர், டெய்லி நீ கொண்டு வரலாம், உன் காரை கழுவிக்கலாம், உன் காரில் எதுவும் ஒன்று பிரச்சனைன்னா தீர்த்துக்கலான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். வாங்கினவனுக்கு இதை விட ஒரு பெரிய ஆஃபர் தேவைப்படுமா? ஒரு 5000-10000 கிலோமீட்டர் வண்டி ஓடின பின்னாடி ஒரு 10000 ரூபா கேட்கணும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு, சர்வீஸுக்கு. 15,000 ரூபா கேட்கறான், 20,000 ரூபா கேட்கறான் கார்களை பொறுத்து. இவன் சொல்றான் கம்பெனிக்காரன் ஓசிலே செஞ்சு தரேன் யா கொண்டாயா, உன் காருக்கு என்ன தேவையோ செஞ்சு தரேன். அவனுக்கு எவ்வளவு பெரிய ஹாப்பியா இருப்பான். அல்லது ஒரு பைக்கு, அல்லாஹு தஆலா படைச்சவன் இந்த இடத்துல சொல்றான் என் படைப்பினையுமே இங்க வா, டெய்லி ஒன்ட்ட நடந்திருக்கக்கூடிய அந்த தவறுகளை உள்ள நான் சரி பண்றேன். டிங்கரிங் ஒர்க், இன்னர் இன்ஜினியரிங். இட்ஸ் நாட் ஒன் டைம், இட்ஸ் ஃபைவ் டைம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, அஞ்சு தடவை. அது என்னதான் உள்ள எங்க போய் இடிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆள் கோடு போட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆளுக உன்னால ஏறி மீச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆளுங்க அவங்களுடைய கான்செப்டை உன்கிட்ட திணிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு அழுக்காறுகள் இருந்தாலும் அஞ்சு தடவை ப்ராடக்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, அந்த படைப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. உள்ள வெளியே எப்படி சுத்தப்படுத்துறோனோ அதே மாதிரி ஒண்ணும் இன்னர் இன்ஜினியரிங், உள்ள பூரா சரி பண்ணி அந்த இடிச்ச இடுப்பு அந்த டிங்கரிங் பண்ணி எடுத்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அந்த கோடு விழுந்ததை மாத்தி உள்ள அழுக்கா இருக்கத நல்ல வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஐ வில் மேக் யூ ஏ ஃப்ரெஷ் நியூ ஒன் போதுமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அந்த கேள்விதான் இதுங்கிறார். அல்லாஹுவினுடைய இந்த இறை இல்லங்கள் இருக்கிறதே ஒரு மூமினை அப்படி பதப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் தான். அது எவ்வளவுதான் இடிச்சிருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் ஆச்சரியங்கள் என்ன அவன்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், பள்ளியில வந்து அல்லாஹு என்ன படைச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அல்லாஹு அல்லது தொழுகைக்கு முன்னாடி வந்து ரெண்டு அப்படி உட்கார்ந்து தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அவன் சொல்றான் படைச்சவனே உன்கிட்ட வந்துட்டேனா, நீ அழைத்த அழைப்புக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே அல்லாஹ் கொஞ்ச நேரத்துல உள்ள எல்லாத்தையும் மாற்ற, உடஞ்ச ஆர்கான்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, அந்த உடஞ்ச ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கப்படுகிறது, இடித்த பொருட்கள் சரி பண்ணப்படுகிறது, கோடு போட்ட இடங்கள் மாற்றம் செய்யப்படுகிறது. இதை விட பெரிய இதை விட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வேற என்ன இருக்க முடியும்? அந்த இமாம் கேட்கிறார், இமாம் முத்தவல்லி அஷ்ஷாராவி. அப்ப அந்த பள்ளிகளுக்குள்ளே வருகிற போது ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இப்ப அந்த வீடுகள்ல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அறைகள் உண்டு, பிரைவசி உண்டு. ஒரு அத்தா அம்மாவுக்கு ஒரு அறை, பையனுக்கு ஒரு அறை. சில இடங்கள்ல உட்காந்து சாப்பிடுவோம், எல்லா இடத்துலயும் சாப்பிட மாட்டோம். வீட்டுல ஒரு இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். செருப்பு போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அப்படித்தானே வீடு கட்டி வச்சிருக்கோம். நம்ம கட்டின வீடு தானே, நம்ம கட்டின வீட்டுல தூங்குறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், வந்தவர்களை சந்திப்பதற்கு ஒரு இடம், செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம். யாராவது ஒருத்தர் செருப்பு வைக்கிற இடத்துல தூங்குவாரா? தூங்க மாட்டார். தூங்குற இடத்துல கொண்டு போய் செருப்பு வைப்பாரா? தலைமாட்டுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க பாட்டா, நேத்தான் வாங்கிட்டு வந்தேன். பள்ளியாசலுக்கு வேண்டாம் அப்படி கொண்டு வரும்போது மடிச்சு கிடிச்சு சுற்றி வைக்கிற ஆளுக உண்டு. துபாயில் ஒரு பள்ளியில் பார்த்தா விவரமான ஆளுக, அது அதை பார்த்து பார்த்து அதை ரசித்தது உண்டு. கூட்டு போட்டுட்டு தான் போவான் செருப்புக்கு. ஆனால் அந்த செருப்பே மொத்தம் 15 ரூபா தான் இருக்கும், பூட்டு காசு கூட இருக்கும், பூட்டு 20 ரூபா இருக்கும், செருப்பு 10 ரூபா இருக்கும். அதை அந்த கம்பி வச்சுருப்பான், சும்மா பூட்டான் தூக்கிட்டு போவான், அந்த கம்பிக்குள்ளே ஒரு இதை விட்டு பூட்டிட்டு போவான். இது பூட்டுறவன் யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு 5 கடைக்கு முதலாளியாக இருப்பான். அதுதான் முக்கியமான விஷயம். அது ஒரு 5 கடை இருக்கும் அவனுக்கு. அவன் வர்றது ஆடியில் வருவான். யாரு அந்த அந்த ஆள் இருக்கானே, ஆடிக்காரில் வந்து இறங்கி நேரம் அந்த செயினையும் தூக்கிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் நின்று உள்ள விட்டு அந்த ரெண்டு காலுடைய இதையும் விட்டு உள்ள ஒரு பூட்டை போட்டுட்டு போவான். அவ்வளவு விவரமா அந்த செருப்பு காணாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நம்ம எந்தெந்த இடத்துல எது எதை வைக்கிறோம் அப்படிங்கிறது, 500 ரூபா செருப்புங்கிறதுக்கு அப்படி தலைமாட்டுக்கு கீழே கொண்டு போய் யாரும் வச்சுக்கிறது இல்லை, அந்தந்த இடங்கள்ல வைக்கணும் அததுக்குரிய அந்த பொருட்களை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுக்குன்னு ஒரு வீடு உண்டு, அல்லாஹுக்குன்ற ஒரு இல்லம். அப்போ உங்களை அல்லாஹு தாலா அதில் கொண்டு வந்து வச்சு அல்லாஹு தாலா உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாள். ஒரு ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தைகளிலே சொன்னார்கள். இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய இந்த கிதாபில் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி எழுதுகிறார். அதில் அல்லாஹு தாலா இது காப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர் அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஃபி தௌராத்தி மக்தூப, தௌராத்தினுடைய வேதத்திலே எழுதப்பட்டிருந்தது. இல்ல அன்ன புயூதி ஃபில் அர்தி அல் மசாஜி அலா இன்ன புயூதி ஃபில் அர்தி அல் மசாஜி, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த பூபாகத்தில் என்னுடைய வீடு இருக்கிறதே அதுதான் பள்ளிவாசல்கள். வ இன்னஹு மன் தவவ்வா ஃப அஹ்ஸன வுதுஆ, யார் ஒருவன் தன்னுடைய ஒழுவை அழகாக செய்கிறானோ, மன் தவவ்வா ஃப அஹ்ஸன வுது, எங்கெல்லாம் பெருமானார் இந்த வுதுவை பற்றி சொல்லுகிறார்களோ அதுல மறக்காம இதையும் சொல்லுவாங்க, மிக சரியாக செய்வது. அது ஏன்னு தெரியல, அந்த ஹதீஸ படிச்சப்பெல்லாம் பார்த்திருக்கேன், பர்சனல் ஓது, ஓதுவை பரிபூரணமாக செய்வது. நம்ம அதை செய்யறோமான்னு எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கும்போது உட்கார்ந்து அந்த அந்த ஒது செய்யறதுக்குமே ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா தொழுகையை நிர்ணயிக்கக்கூடியது இது. தொழுகை பரது என்று சொன்னால் ஒது செய்வதும் பரது. இஸ்லாத்துல எந்த பொருட்கள் ஒரு செய்தியை பரதாக ஆக்குமோ அதுவும் பரது தான். தொழுகை பரது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒதுவும் பரது. அந்த முழுமையான முறையில் அந்த ஒதுவை செஞ்சாதான் இந்த பரதான காரியம் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. இப்ப நான் ஏற்கனவே அந்த ஹவுதுடைய செய்தியை பத்தி சொன்னேன். ஊர்களில் ஹவுத் இருக்கும், அந்த பார்வைக்கு இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்லுகிறது. இன்ன அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது சத்தியம். அதனால யாருக்கு கண் திருஷ்டி ஏற்படுகிறதோ அதனுடைய இலாஜாக, அதனுடைய மெடிசினாக பெருமானார் சொன்னார்கள், எவர் பார்த்தாரோ அவரை ஒது செய்ய வைத்து அந்த தண்ணீரில இவரை குளிக்க வைப்பது அல்லது இவரை கழுவ வைப்பது, அதுதான் அதுக்கு மெடிசின். தெர் இஸ் நோ செகண்டரி, அடுத்த பொருள் அல்ல. அதனாலதான் நம்ம எல்லா ஊர்களையும் இதை ஏற்படுத்தினாங்க. ஹவுது, ஹவுது அப்படிங்கிறது நல்ல பெரிய ஏரியா. அதுக்கு சொல்றாங்க குள்ளத்தைன் அப்படின்னு, ஒரு 600 லிட்டர் அந்த அளவு கொள்ளுகிற தண்ணீர் கொள்ளுகிற ஒரு தடாகம். இவர் ஒது செஞ்சாலும் அந்த அந்த தண்ணீர் அதிலே உளுந்தாலும் அந்த தண்ணீர் கெட்டு போகாது அப்படின்னு ஒரு இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது, ஒரு லிமிட்டேஷன். 600 லிட்டர் தண்ணீரை பிடிக்கிற அளவுக்குள்ள அந்த கொள்ளளவு 5x7 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஹவுதினுடைய அளவு. அதுல ஒருத்தர் ஒது செஞ்சாரு, ஒது செய்யும் போது அவருடைய தண்ணீரே அதுல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர்ல இன்னொருத்தர் ஒது செய்ய முடியாது, அதுல அது பயன்படுத்தப்பட்ட தண்ணீரினுடைய கணக்கிலே போய் சேர்ந்து விடும். இப்ப இவர் ஒரு செய்யற உட்காந்து செய்யறாரு, அதே இடத்துல அந்த பார்த்தவர் வந்து உட்காந்து ஒது செய்யறாரு, இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சுன்னாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய கண் அங்கே அடிபட்டு போகும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மாத்தி டிசைன் ஆக்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், பைப்பு கொண்டு வந்துட்டோம். சரி, அதுலயும் ஒழுங்கா ஒது செய்யறோமா அப்படின்னு சொன்னா அதிகமான நேரங்கள்ல கிடையாது. நம்ம மனசு தொட்டு நம்ம பாத்துக்கணும் நம்முடைய ஒது எப்படி இருக்கிறது. வரும்போது எவ்வளவு வேகமா, எவ்வளவு உலக தேவைகளோடு சிந்தனைகளோடு வருகிறோமோ அதெல்லாம் கழுவுறதுக்கு தான் அந்த இடம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒது செய்து முடிக்கிற போது அவன் முன்னாள் வக்திலிருந்து எப்ப தொழுகை முடிச்சானோ அதிலிருந்து அடுத்த தொழில் லுகரிலிருந்து அசர் வரை அவன் பார்த்த பார்வைகளுக்கு அது பரிகாரமாக ஆகிறது, அவன் பேசிய பேச்சுகளுக்கு அது பரிகாரமாகிறது, அவன் தொட்ட தொடுதல்களுக்கு அது பரிகாரமாகிறது. பெரும்பாவங்களை தவிர மற்ற சிறிய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் ஒது. இந்த ஹதீஸ மேலோட்டமா கேட்ட ஒரு அர்த்தம், தௌபாவினுடைய இடத்தை ஒரு ஒது பூர்த்தி செய்கிறது, பரிபூரணப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் பள்ளியாசையில வந்து உட்கார்ந்து அல்லா அல்லா யா ரப் யா ரப் இஸ்மா 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 துஆயி, என்னுடைய வார்த்தையை யா அல்லாஹ் கேளு கேளு, நான் பாவி நான் பாவின்னு சொல்றான் இல்லையா, 2 சொட்டு கண்ணீர் தண்டி வடியுது இல்லவா, அந்த முழு வேலையை ஒரு ஒது செய்யறதுங்கிறாங்க. ஒரு ஒது அந்த இடத்தை நிரப்பும். நாங்க பெருமானார் அவன் செய்யும் போது அவன் கண்ணில் முகத்தில் செய்த பாவங்கள், வாயால் பேசிய பேச்சுக்கள், கையால் தொட்ட தொடுதல்கள் அப்படி வடியும். நாங்க சில பேர் பார்த்தே சொன்னாங்க, உன்னுடைய கையிலிருந்து இந்த பாவம் வடிவதை நான் பார்த்தேன். பாட்டிய ஒன்றர்ஃபுல் ஒன். இந்த உலகத்திலே எல்லா நேமத்துகளையும் அடைந்த பின்னும் கூட அதை விட்டு விடுபவர்கள் நம்மை தாண்டி இன்னொருவர் கிடையாது. எல்லா நேமத்தும் நமக்கு இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாவ மன்னிப்ப ரொம்ப லெத்தாஜியா என்ன செய்யறேன்னே தெரியாம வாயை கழுவுனமா கழுவாமா தெரியாது. சும்மா ஏதோ அப்படி வந்தோம் அப்படி 2 இன்ச் வித்தோம், அது கையை முழுசா கழுவிச்சா தெரியாது, காலை முழுசா கழுவிச்சா தெரியாது, கோதி கழுவுனமா தெரியாது. ஒதுவுல எவ்வளவு இம்பார்ட்டன் சொன்னாங்க, மூக்கு உள்ள தண்ணீரை விடுவதும் மதுமதா செய்வதும் இஸ்தின்ஷா, கரபியில மூக்குக்குள்ள தண்ணீர் கொடுத்து வெளியே எடுப்பது இல்லையா, அது இஸ்தின்ஷாக்குன்னு சொல்லுவாங்க. வாயில தண்ணீர் கொடுத்து கர்கரா செய்யறது பெருமானாருடைய அந்த ஹதீஸுகள்ல வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் வாய்க்குள்ளே தண்ணீரை கொடுத்து செய்வார்கள். அந்த 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 சத்தம் கேட்கணும் சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஹிசாலுன், இது என்ன, இது இந்த குணம் இருக்கிறதே, இது எல்லா நபிமார்களும் செஞ்ச குணம், இது மனித குணம்னு எழுதுறாங்க. எத்தனை பேரும் மூக்கு உள்ள தண்ணீரை விட்டு கழுவணும் அல்ல, வாய்க்குள்ள விட்டு ஆ செஞ்சு எத்தனை தடவை கழுவணும், தாடியை முழுக்க கோதி எத்தனை தடவை கழுவணும். நாம் தொழுவ அந்த கழுவிய கழுகைகள் அந்த நம்முடைய முன்னெற்றியிலிருந்து அந்த முன் முடியிலிருந்து ஆரம்பித்து தாடியினுடைய கடைசி பகுதி வரையும் இந்த காதினுடைய சோனையிலிருந்து இந்த காது வரையும் முழுமையாக அந்த முழு முகம் கழுகப்பட்டிருக்கிறதா நம்ம எத்தனை தடவை செக் பண்ணியிருக்கோம் அல்லது நம்ம செஞ்சிருக்கனா. என்னுடைய காலினுடைய விரல்களை தொட்டு தடவி எத்தனை தடவை நாம் கழுவி இருக்கிறோம், கழுவணும். ஹதீஸ்கள் வருது, காட்களை போதி கழுவுறது, உட்கார்ந்து அந்த கால் எடுத்து மேல வச்சு ஒவ்வொரு விரலா தடவி கழுவுறதுக்கு தான் ஓதும். இதான் பெருமானார் அஹ்ஸனல் வுது. இன்னைக்கு சொல்றான், ஒரு மனுஷன் தொடர்ந்து 5 நாளைக்கு ஒதுவை மட்டுமே கரெக்டா செஞ்சுட்டா நிறைய நோய்கள் இவனுக்கு வரவே வராதுன்னு எழுதுறான் ரிசர்ச். சமீபத்தில் வந்த ஒரு ரிசர்ச், நிறைய நோய்கள் இவனுக்கு வரவே வராது. அதுக்கு அவன் காரணம் சொல்றான், சாப்பிடுற அந்த ஸ்வீட்டினுடைய அது போய் இந்த தொண்டையில சளியா கெட்டி நிக்குது. நிறைய பேருக்கு நம்ம காலையில எழுந்திரிச்சு இரவுல ஸ்வீட்டு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த காலையில அந்த தொண்டையில சளி கட்டி நிற்கும். காலில் எந்திரிச்சோடனே சளி வரும், எப்படி இவ்வளோ சளி வருத தெரியாது. அவங்க சொல்றாங்க, அந்த கையை உள்ள நல்லா விட்டு அது கழுவும் போது அதெல்லாம் வெளியே எடுக்கப்பட்டு விடுது, அந்த நோய் போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், துபாயில் இருக்கும்போது அங்கே சொன்னது, அந்த N1H1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்றி காய்ச்சலுக்கு ஈடாக என்ன செய்யறதுன்னா அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஒரு நாளைக்கு 3 தடவை குறைந்தபட்சம், அதிகபட்சம் 3 தடவைக்கு மேலே முகத்தையும் மூக்கையும் வாயையும் நன்றாக கழுவி விட்டால் அவர்களுக்கெல்லாம் இந்த நோயே வராதுங்கிறான். ப்ரூவ்டு ரிசர்ச் பேப்பர் ப்ரூஃப் பண்ணுறான், 3 தடவை கழுவிட்டா பன்றி காய்ச்சல் தொடவே தொடாது. என் தம்பி அண்ணன் படுத்திருக்கானே முஸ்லீம் பாய் வச்ச பேர் வச்சவன் போய் எனக்கு பன்றி காய்ச்சல் வந்திருக்குன்னு அங்கே போய் படுத்திருக்கானே, நம்முடைய ஒரு முஸ்லீம் படுக்கிறானே அங்கே போய், அது எப்படி நம்மளால் ஜீரணிக்க முடியும்? அப்போ இதை செய்யலைன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் பெருமான சொன்ன, எப்ப ஒது செய்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஏற கட்டி வைங்க. வேற எந்த வேலைக்கும் முக்கியத்துவம் தொழுவைக்குன்னு வந்துட்டீங்க, நீங்க வேற எதுவும் செய்ய போறதில்லை. அப்ப அந்த ஒதுவை பரிபூரணப்படுத்தினால்தான் அடுத்த தொழுகை உங்களுக்கு அங்கீகாரமாக ஆகும். இதே கேள்விக்குறி அப்படின்னு சொன்னா தொழுகை எங்க போய் ஏற்கப்படும்? கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப நல்லா உட்கார்ந்து நல்ல தண்ணீர் எடுத்து நல்ல முதல்ல பெருமான சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பாத்திரத்திற்குள்ளே இரவிலே தூங்கி எழுந்தால் உங்களுடைய பாத்திரத்திற்குள்ளே கையை விடுவதற்கு முன்னே நீங்கள் அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை சாய்த்து உங்களுடைய கையை 3 தடவை கழுவுங்கள். ஏன்னா லா சதிரி, ஏன்னா லா எதிரி ஐன பாத்தத் ஏதோ அதீஸ்ல வருது, அவனுடைய கை இரவிலே எங்கே இரவு கழித்தது என்பதை அவன் தெரியாதவன். அவன் கை எங்க இருந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது, அசுத்தமாக இருக்கலாம், வேற எங்கேயாவது இப்போ வச்சிருந்துருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு எலி வந்து நக்கிட்டு போயிருந்துருக்கலாம், அல்லது தெரியாது இல்லை தூக்கத்துல இருக்கான். அதனால எடுத்த உடனே உள்ள கையை விட்டு அப்படியே அதுல கழுவாத, அந்த பாத்திரத்திலிருந்து ஊத்தி உன்னுடைய கையை கழுவுனதுக்கு அப்புறம் ஒது ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி தரது மாதிரி சார், இது மார்க்கம்னா வாழ்க்கையில ரெண்டுரை கலந்தது, இதை தவிர்த்து விட்டெல்லாம் ஒரு முஸ்லிமால் வாழவே முடியாது. இதை தவிர்த்துட்டு இந்த இஸ்லாத்தை விட்டுட்டெல்லாம் நான் லாயலாக இல்லாம சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இதெல்லாம் சிரமமா இருக்குங்க வாழ. அவன் வாழ்க்கையோடு ரெண்டு வரைக்கும் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு தெரியாது, நாளைக்கு அது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுவான். நமக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்றது தேவையில்லை, எம்பெருமானார் சொன்னதை செஞ்சா அதுவே பெரிய செய்தி தான். சயின்ஸ் சொன்னா 100 நாளா 100 அழகுக்கு இன்னொரு அழகு, அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் அதை முற்படுத்திலாம் எடுக்க மாட்டான், என் நபி சொன்னது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுல சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொன்னா ஓகே, யூ ஆர் நம்ம சொல்லுவோம் சயின்ஸ் ரொம்ப லேட்டரா வந்து அதில் சேர்ந்துருக்கான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வி ஆர் வெரி ஃபார்வர்ட், நாங்கள் ரொம்ப முன்னாடியே அங்கே போயிட்டோம், நீங்க லேட்டா வந்துருங்க வாங்க அப்படின்னு அவங்களையும் சேர்த்துக்குவோமே ஒழிஞ்சு. பர்சனல் ஒது, ஒதுவை அழகாகச்சு. ஏன் இதெல்லாம் நிறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, டே டு டே லைஃப்ல தினசரி லைஃப்ல நாம் ரொம்ப லெத்தாஜியா அல்லது ரொம்ப அப்படி கேஷுவலா கடந்து போகிற செய்திகளில் இதுவும் ஒன்று. ஒரு முஸ்லீமுக்கு அது அழகல்ல, ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல. அதனாலதான் சொன்னாங்க, பள்ளிவாசல்களில் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலை பேசுவதோடு குறித்து இன்றைக்கு இதையும் பேச வேண்டி இருக்கு. இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் சில பேரே வந்து சொல்றாங்க, அது நீ அந்த பொதுவான விஷயங்கள்லாம் பேசுங்க, பொதுவான விஷயங்களை பேசுறதோட இதையும் ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்க. தொழுகையை சொல்லி கொடுத்த எவ்வளவு நாளாச்சு, போன வாரம் ஒருத்தர் போன் அடிக்கிறாரு, இந்த முடிஞ்ச ஒரு நண்பர் தான், அந்த தொழுகையில ரெண்டு விஷயம் மட்டும் சொன்னீங்களே, என்ன அந்த 7 விஷயம் பாக்கி இருக்காது, அது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தப்சீரை கூட கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அந்த இன்னர் இன்ஜினியரிங், எந்த 7 குணங்கள் இல்லாவிட்டால் தொழுகை கூடாது. போன வாரம் ஆரம்பிச்சோம்ல, 2 குணத்தை சொன்னேன், அந்த 2 மட்டும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, நான் ஐ அம் ட்ரைங் நவ், அதை ட்ரை, இதுவரையும் அது புரியல, ஏன் தொழுவ போனேன் ஏன் வெளியே வந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வக்தலையும் நிற்கும் போது நான் நீயத்தோடு தக்பீர் கட்டும் போது, நீயத்து அப்படின்னு சொன்னா என்ன, தக்பீர்ல தொழுகையில நீயத்துக்கு அவசியமானது, நுகருடைய தொழுகையை நான் தொழுகிறேன்னு அந்த முதல் நீயத்திலிருந்து ஆரம்பித்து சலாம் கொடுக்கிற வரை நான் என்னுடைய கான்சியஸ்னஸ் மெயின்டைன் பண்றேன். அவர் சொல்றார், இஹ்தாருல் கல்ப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் வித் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இன்னைக்கு ட்ரை பண்றேன், அப்படி அது வெளியே போச்சுன்னா திரும்ப உள்ளே எழுதுறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த முழுசா மேலிருந்து கீழே வரையும் அந்த தொழுகையில வேற எந்த டீவியேஷனும் இல்லாம தொழுதும் அப்படின்னு சொன்னா மாஷால்லா பாரக்கல்லாம், அதை விட பறக்கத்து வேற எதுவுமே கிடையாது சார். அதை விட இந்த மனுஷனுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய ஒரு சேஃப்கார்டு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன் அதனாலதான் பெருமானார் இது ஹசபஹு அம்ரும் ஃபஸி அலில் ஸலாத், ரொம்ப கேஜுவலா சொன்னாங்க இது ஹசபஹு அம்ரும், உலகம் சார்ந்த எது எந்த அவர் தனம் தன் சார்ந்த உலகம் சார்ந்த சமூகம் சார்ந்த வானம் பூமி சார்ந்த மேல வந்து அந்த சூரிய சந்திர மண்டலங்களில் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் நடந்தால் கூட பெருமானார் அல்லாஹ்வுன் தக்பீர் கட்டிட்டாங்க. சொல்றது புரியுது? தக்பீர் கட்டிடுவாங்க, தக்பீர் கெட்ட வைப்பாங்க எல்லாரையும் கெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா தன் நிலை பெருமானார் மறந்துடுவாங்க, தன் நிலை மறந்துடுவாங்க. அங்க அல்லாஹுவோடு கூடாது, இங்க எல்லாம் அதுக்குள்ளாயாட்டி மாறிடும், இங்க எல்லாம் மாறிடும். அவர்களுடைய சூழல் உலக சூழல் ஒட்டு மொத்தமாக மாறிடும். மாற்றக்கூடிய அந்த சக்தி தொழுகைக்கு உண்டு. இப்ப இந்த ஹதீஸ் அதனாலதான் அந்த இடத்துல நிப்பாட்டி சொன்னேன். இது நிறைய இடங்கள்ல கால்கள் அதிகமாக சரியா கழுவப்படுறதில்லை, அல்லது கையில வந்து சட்டை நனைஞ்சிருதுன்னு சில பேர் ஒழுங்கா கழுவுறது இல்லை சார். என்ன கொடுங்க, உண்மையா இல்லையா? சட்டை நனைஞ்சிருமா, அதனால அதை கழுவும் போது கூட இங்க இவ்வளவுதான் இல்ல, நல்லா இதுக்கு மேல வரையும் ஏத்தி இங்க வரையும் கழுவணுங்கிறாங்க. இந்த இடம் மேல் நல்லா சார்ந்து, அதே மாதிரி காலை கழுகுற நேரத்திலும் முழுசா காலை அந்த கொண்டக்கால் வரை கழுவி ஒவ்வொரு விரலாக கையிலையும் விரல்களை கோதி கழுவுவது, நல்லா இப்படி அந்த கை உள்ள விட்டு கோதி, வெறும் இப்படி தண்ணியை தொட்டு தடைஞ்சிட்டு அல்லான்னு துடைக்கிறது மட்டுமல்ல. புரியுதா நான் சொல்றது இல்லையா? فَأَحْسَنَ الْوُضُوءَ ثُمَّ زَارَنِي فِي بَيْتِي. இது எதுல? தௌராத்தில் வருது. ஒரு மனிதன் நான் அழகாக ஒது செய்து விட்டு என்னுடைய வீட்டில் வந்து என்னை சந்தித்தால், ஜாரணி ஃபி பைத்தி, என்னை வீட்டில் விசிட் பண்றார், அக்ரம்துஹு அக்ரம்துஹு, அல்லாஹ் சொல்லுகிறான் நான் கண்டிப்பாக அவரை கண்ணியப்படுத்துவேன். ஏ அப்படின்னு கேட்டா, வஹக்க அலல் மசூரி கராமத்து ஸாயிர், ஹக்க அலல் மசூரி கராமத்து ஸாயிர், ஒரு விருந்து அளிப்பவருக்கு கடமை தன் விருந்தாளியை எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்துவது. ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? அழகான உணவுகள் ஆக்கி கொண்டு, நம்ம மச்சான் தாங்க ரசம் வச்சாலும் திம்பாரு, அப்படி யாராவது சொல்றாங்க வந்திருக்கவரு, நம்ம ரொம்ப இதுங்க, வெறும் சாம்பாரை கையில ஊத்துனா கூட நக்கிட்டு போயிடுவாங்க அப்படியா சொல்லுவான். அது யாரா இருந்தாலும் என்ன, வீட்டுக்கு வந்துட்டான்னா அழகான உணவுகள் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, தான் கூட உட்கார வச்சு சாப்பிட வைப்போம்ல, கடைசியில வெளியே வரையும் போய் அந்த கார் வரையும் நின்று போயிட்டுவாங்க அஸ்ஸலாமலை அனுப்பி வைக்கணும்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா யாரு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனம் வரை போவார்கள், போய் அவருடைய வாகனத்துல அவரை ஏறி மேல உட்கார சொல்லிட்டு அது பிடிச்சி அல்லாஹ்வினுடைய அருளால் போயிட்டு வாங்க. ஃபி அமானில்லா ததஹபு சாலிமா தர்ஜு கானிமா ஃபி அமானில்லா, அல்லாஹ்வினுடைய அமானத்தில் நீங்கள் போய் வாருங்கள் அனுப்புறது பெருமானாருடைய சுன்னா. நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆட்டோ வந்துருச்சான் வந்துருச்சான் கீழே தான் நீங்க போயா அப்படிங்கறதல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒரு அந்த முறை இருக்கிறது அல்லவா. அப்ப இந்த இடத்துல என் வீட்டுக்கு வந்துட்டான்னா என்னுடைய கடமை அவனை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்குறான், என்னை தேடி உது செய்து விட்டு என்னை நாடி என் வீட்டுக்கு வந்தார். இதே இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய கிரந்தத்தில் கொண்டு வர்றார், கொண்டு வந்து சொல்றார், இது இந்த பள்ளியினுடைய இடங்கள் இருக்கிறதே நாம் சாமானியமாக நினைத்து போகிற இடங்கள் அல்ல. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிவாசல்களுக்கு போகும்போது நீங்கள் யாரை சந்திக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து அதற்கு தோதுவாக போங்க. உங்களுடைய ட்ரெஸ் கோடிங்குகள் அதற்கு தோதுவாக இருக்கட்டும். ஏனோ தானோ என்ற நிலை நைட்டு கைடியை கெட்டிக்கிட்டு அப்படி பள்ளியாசலுக்கு வர்றது, எந்த இடத்து இந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேற எங்கேயுமே போக மாட்டோமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பள்ளியாசலுக்கு வர்றது, அல்லது சில ட்ரெஸ்ஸுகளை போட்டு இன்னைக்கு நம்ம மாணவர்கள் வர்றாங்க நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுகளை பார்க்குறோம், அது ட்ரெஸ் மாதிரியே இல்லை, அவரால் பல பேருடைய தொழுகைகள், சில பேர்லாம் அவன் பேண்ட் அவுந்து விழுந்துருமோனு இவர் போய் பிடிக்க போறாரு, ஆனால் இயற்கையில பேண்டே அப்படிதான் இருக்கு, அவுந்து விழுற மாதிரி அப்படியா வர்றது. நாளைக்கு அவன் ஒரு கம்பெனிக்கு நீ வேலைக்கு போனா அவங்க அத்தம்மா சொல்லி கொடுக்கணும்ல, அந்த சிஇஓக்கு முன்னாடி உங்க மேனேஜருக்கு முன்னாடி இப்படி நிப்பியா, அவனையும் படைச்சு உன்னையும் படைச்சு அந்த அல்லாஹுக்கு முன்னாடி இப்படியா வந்து நிக்கிறது கேவலப்படுத்துற மாதிரி, அந்த இடத்துக்கு வரும் புது சிங்கத்துக்கும் நல்ல அருமையான ஆடைகள், நல்ல அத்தர்கள் போட்டு சும்மா வரும்போதே ஜம்மனு, நான் சந்திக்க போகிறவன் சாமானியமானவள் அல்ல, மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், மிகப்பெரியவன், அவனை போய் நான் சந்திக்க போகிறேன். அந்த சிந்தனை வரணுமா வேண்டாமா? ஃபி புயூதீன் அதீனல்லாஹு அன் துர்ஃபா, அல்லாஹ் சொல்றான் அந்த வீடுகள் எழுவதற்கு அல்லாஹு தாலா அதை உயர்த்துவதற்கு உங்களை ஆணையிடுகிறான், உங்களுக்கு சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான். எருஃபா அப்படிங்கிறது இந்த இடத்துல, இது எருஃபா இப்ராஹிம் உல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், குர்ஆன்ல வருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மக்காவினுடைய அந்த கற்களை உயர்த்திய போது. அப்ப இந்த இடத்துல எருஃபா அப்படின்னா பள்ளிவாசல்களை கெட்டுகிற போது. இமாம் இப்னு கஸீர் அழகா எழுதுறாங்க கிதாப்ல பள்ளிவாசல்கள், மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் ஒருவன் அல்லாஹுக்கென்று ஒரு பள்ளிவாசல்களை நிர்ணயம் செய்தால், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், இந்த இடத்துல இந்த லில்லாங்கிற வார்த்தையை எடுத்துட்டாலும் கூட அர்த்தம் வரும். இந்த ஹதீஸ்ல மன் பனா மஸ்ஜிதன்னா ஒருத்தன் பள்ளிவாசலை கெட்டினான்னு அர்த்தம், அர்த்தம் கரெக்டு தான். ஆனா அந்த இடத்துல ஒரு சேர்க்கையை பெருமானார் வைக்கிறாங்க, லில்ல மற்ற காரியங்களுக்கு எப்படி இது முக்கியமோ அதையெல்லாம் விட 1000 மடங்கு முக்கியம் பள்ளிவாசல்களுக்கு. பள்ளிவாசல்களை அல்லாஹுக்கென்று எவர்கள் நிர்மாணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டி கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், முழு பள்ளிவாசல் கட்டுறதையும் இதுல அடங்கும். அல்ல அல்ல, பள்ளிவாசல்ல ஒரு பார்ட்டுங்க, இந்த வேலை இருக்கு. அவங்க சொல்றாங்க பள்ளிவாசல்ல இது இந்த ஃபேன் இதாயிடுச்சு, இந்த இது இதாயிடுச்சு, இதை கொஞ்சம் பார்க்கணும், தாராளமா செஞ்சு தரேன் அல்லாஹினுடைய இல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனுடைய கூலியை அடைவார். பள்ளிவாசல்களை உயர்வுபடுத்துவது. ஆனா நாயன் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலங்கள்ல அது மாதிரி உண்டான அழகு வேலைப்பாடுகள் முன்னாடி இருக்காது, அதற்கு தடையாக ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்கு. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு காலத்திலலாம் அந்த மாதிரி பள்ளிவாசல்களை யாராவது முன்னால் வடிவமைத்தால் அதை உடைச்சிருவேன்னு சொல்லுவாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா ரொம்ப ஆடம்பரமான பொருள், எதெல்லாம் மனிதர்களுடைய சிந்தனைகளை மாற்ற டிவியேட் ஆகுமோ அந்த பொருட்களை முன்னாடி வைக்கவே விட மாட்டாங்க. தஸீனுல் மஸ்ஜித் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹரம், அந்த மக்காவும் மதீனாவும் கூட அந்த வேலை பார்த்ததே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான், அவங்க காலத்துல தான் அனுமதியே கொடுத்தாங்க இப்படி செய்யலான்னு. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இபாதத்துகளிலே நிற்கும் போது தன்னுடைய சிந்தனையே அது மாற்றிவிடும், அதனால செய்யவே கூடாது அப்படிம்பாங்க. அப்ப ஒரு பார்ட்டோ இதோ அதை செய்யறது, அந்த அலங்காரங்களை ஏற்படுத்துவது அல்லது அந்த பள்ளியை கெட்டி கொடுக்கிறது நாளை அல்லாஹ்வினிடத்திலே ஒரு சுவனத்தை வாங்கித்தரும். அது எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் அல்லாஹ் போடுறான் பாருங்க, சாதாரணமான கான்ட்ராக்ட் அல்ல. நாளைக்கு உனக்கு சொர்க்கம், இந்த உலகத்துல ஒரு பார்ட், எது அவரால் முடியுதோ அவ்வளவு. ஒருத்தர் ஒரு பள்ளியாட்டை கெட்டி கொடுக்கணும் கொடுக்கலாம். ரெண்டாவது கெட்டி கொடுத்து விட்டு லில்லாஹ்ங்கிற தன்மை என்னன்னா அங்க உன் பேரை எழுதாதங்கிறாங்க. அங்க ரசூல்ல சொன்னாங்க லில்லாஹ்ன பின்னாடி அந்த இடத்துல அல்லாஹ் தான் நிக்கணும், நீ இருக்க கூடாது. பள்ளிவாசல கெட்டி கொடுக்கறது அல்லாஹ்க்குன்னா கெட்டி கொடுத்ததோட வெளியே வந்துடணும். யாரெல்லாம் உனக்கும் எனக்கும் உண்டானது, நாளை எனக்கு அங்கு நீ கொடுத்தா போதும் முடிஞ்சு. இங்க எழுதி வச்சு நம்ம தான் அடிக்கடி நான் சொல்றது மாதிரி ஒரு டீப் லைட் வாங்கி கொடுத்தாலும் அது முழுசால பேர் எழுதுனா சில பேர் இன்னைக்கு உபயம் அப்படி சில ஊர்கள் ஆகும், நம்ம இந்த ஊர்ல இல்ல உபயம், இதை யார் வாங்கி கொடுத்தான்னு போட்டு ஆஜி அப்படின்னு போட்டு முழு பேரையும் எழுதிடுறா, அந்த டீப் லைட்ல இருந்து எந்த வெளிச்சமும் வராது. ரொம்ப நல்லவங்க, இயற்கையாக புரிதல் இல்லாத தப்பு இல்ல, அது என்னங்கறத உங்களுக்கு விளங்கல. இப்படி எழுதி வச்சுட்டா 10 பேர் பாப்பான்னு நினைச்சுக்கிட்டான், அல்லாஹ் பார்த்தா போதுமையா உனக்கு நாளைக்கு சுவனத்தை தரப்போகிறான்னு அவன் தான். சமீமுத்தாரி எவ்வளவு அழகான வரலாறு, ஏற்கனவே அந்த வரலாறு சொல்லியிருக்கேன். தமீமுத்தாரி ஷாமுக்கு போயிட்டு வந்தார், வருகிற போது அங்கே பார்த்தார் அந்த அந்த ஏரியாக்கள்ல இந்த விளக்கு வச்சிருந்தாங்க, லைட்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு, அது வரையும் மரப்பட்டைகளை அந்த வேப்ப அந்த தேரிச்சமலை பட்டைகளை உரிச்சு கொண்டு வந்து அதை கொளுத்தி பள்ளியாசல வைப்பாங்க, அதுல இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கும், போகும்போது அணைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் வந்து சாயங்காலத்துக்கு மேல அதை ஏற்றுவாங்க அந்த ஒளி, அதுதான் இருக்கும். இவர் அங்க பார்த்தாரு வித்தியாசமா ஒரு இதை செஞ்சு வச்சிருந்தான் விளக்க, அந்த அவர் போன வியாபாரத்துக்கு போன இடத்துல தமீமுத்தாரி உடனே வாங்கிட்டு வந்துட்டார். அவர் பெரிய வியாபாரி, அவர் ஒரு அங்க அந்த அந்த ஊர்ல ஒரு விஐபி, ஒரு பெரிய பிசினஸ் மேன், வாங்கிட்டு வந்தாரு சொன்னாரு இந்த கட்டையெல்லாம் ஒரு வீட்டு இதெல்லாம் மாட்டி விடுறான்ட்டு போயிட்டார். போகும்போது நேர பள்ளியாட்டுக்கு வந்தார், வியாபாரத்தை முடிஞ்சுட்டு இந்த கட்டையெல்லாம் கழட்டிட்டு இதெல்லாம் மாட்டி கொளுத்தி வச்சுட்டு போ அப்படின்ட்டு வேலைக்காரன் சொல்லிட்டு பள்ளியாட்டு போயாச்சு. இங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வந்தாங்க, வந்தா பார்த்தா வித்தியாசமா இருக்கு, அந்த விளக்குகள் எல்லாம் காணும், அந்த எப்போதும் புகை விட்டு கொண்டு அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு இதாக நெடியாக சிரமப்படுத்தி கொண்டிருந்த விளக்குகள் இல்லை, வேறு வேறு விதமான விளக்குகள் தொங்குது. அப்ப பெருமானா கேட்டாங்க இது என்ன, இது இந்த அலங்க இது என்ன வித்தியாசம், யார சொல்ல, உங்க நண்பர் தமிமுத்தாடி ஏதோ ஒரு நாட்டுக்கு போனாரா வாங்கிட்டு வந்து மாடினார். அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தால் அவருக்கு கட்டி கொடுத்துருப்பேன்னாங்க. அது என்ன சந்தோஷத்துல ரசூல்லா அப்படி சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தா அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும், எனக்கு ஒரு பெண் இருந்தால் நான் அவருக்கு திருமணம் முடித்துக்கணும். இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு பள்ளிவாசலுடைய விஷயத்துல. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தரா ஃபீ புயூதின் அதின் அல்லாஹு அன் துருஃபா வ யுதுக்கர், ஒன்னாவது அதனுடைய உயர்த்துவது, பள்ளிகளை உயர்த்துவதற்கு தொழுவதற்குரிய அந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துறதுக்குரிய வேலைகளில் நாமும் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்து ஒ யுதுக்கர், அல்லாஹுவினுடைய பெயர்கள் உயர்த்தப்படுவதற்கு முக்கியமான செய்தி அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த விளக்குன்னதுனுடைய விளக்கம் இங்கே தான், நூறுன் அலா நூறுன்னு வருது இல்லையா மேல, நூறுன் அலா நூறு, அதுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லாம அப்படியே வச்சிருந்தேன், அது இங்கதான் விளக்கமே வருது இந்த இரண்டாவது ஆயத்துல. ஒரு இஸ்லாமியன் பள்ளிக்குள்ளே போகும்போது அவன் தன் நினைவு முழுக்க தன்னுடைய மனதால், ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஓனர்கிட்ட போய் அந்த பொருளை கொடுத்து சரி பண்றதுக்குரிய வேலை இங்க நடக்கும். அப்ப பள்ளியாசலுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் லைட்டிங் இன் லைட் என் லைட்டிங், அவன் தன்னைத்தானே உள்ளே தன்னுடைய மனதில் அந்த ஒளியை ஏற்றுவதற்குரிய இடங்கள் இவன் தான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான் சார்ஜ் சிட்டி, ஒரு மனிதனுக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய இடம். இங்க வந்துட்டா அவனுடைய இதயத்தில் ஏதாவது ஒரு நிலையில் அல்லாஹ் ரசூல் என்று அந்த வித் இன்டென்ஷனோட செல்லும் போது அவனுடைய உள்ளத்தில் அது அப்படி ஒன்று உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒளி உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒளி, அந்த ஒளி அவனுடைய இதயத்திலே பட்டு அப்படி ஜொலிக்குது. இந்த பள்ளியாசல்ல இந்த சூழல்கள்ல வந்து அவன் இருக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் அந்த ஒளி மாறி மாறி ஒன்று ஒன்றாக செய்ய தெரியவே தெரியாது. குரான் இப்படி பாக்குறாரு, முன்னாடியே வந்துட்டாரு தொழுகை பாங்க சொன்னோன்னு அதை எடுத்து வச்சு இப்படி தொட்டு தடவி பாக்குறாரு, இது என் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, என்னை படைத்தவனுடைய வார்த்தை, இது சத்திய வார்த்தை, இது பொய் அல்ல, என் பெருமானார் சொன்னது, ஜிப்ரீல் கொண்டு வந்தது, என் அல்லாஹ் பேசிய பேச்சு, எனக்கு ஓத தெரியலையான்னு அழுகிறாரு அந்த மனுஷன். அவர் பாங்க சொன்னோன்னு வந்துட்டாரு, ஓத தெரியல, அதை எடுத்து வச்சு பாக்குறாரு, அப்படியே தொட்டு தடவி பாக்குறாரு, இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது அல்லாஹ், அப்படியே ரெண்டு சொட்டு கண்ணீர் வடுகுது அப்படின்னு சொன்னா அது நூறு, அது நூல் அவருடைய இதயத்தை போய் ஒரு பெரிய லைட் ஆகும், பெரிய லைட் ஆகும். அதைத்தானே எல்லாம் சொன்னான், இது ஒரு பேரொளி, சாமானியமான ஒளி அல்ல, பேரொளி. அப்ப அந்த லைட் அவருக்கு முன்னால கிடைக்குது, திக்ர், அல்லாஹுவை திக்ர் செய்யறதுல அவருக்கு ஒளிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு சொல்லுகிறான், ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, காலை மாலை அவர்கள் இறைவனை தியானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காலையும் மாலையும் அல்லாஹுவை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தொழுது முடிச்சுட்டு, நான் எப்போதும் சொல்றது தொழுகைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடணும், தொழுது முடிச்சுட்டு பள்ளியில கொஞ்ச நேரம் இருக்கணும். செல்லாம் கொடுத்த உடனே தாண்டானே என்ன, எதுக்கு சில பேர்லாம் பார்த்தா முன்வரிசையிலிருந்து எந்திரிச்சு வர்றாங்க, போன சஹாபிகளை கூப்பிட்டு பெருமானார் கேட்டார்களா இல்லையா? ஒரு சஹாபி சுபூ தொழுத உடனே எப்போதும் வளமையாக பெருமானாருடைய சுன்னா திரும்பி உட்கார்ந்து கேட்பாங்க, யாராவது கனவு பாத்தீங்களா? பெருமானாருடைய தொடர்படியான சுன்னா. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த இந்த உம்மத்து பெரிய நியமத்துகளில் ஒன்று கனவு, கனவு இல்லைன்னா ஒரு நபிக்கு தேவையா? நீ என்னையா டெய்லியா யாரையா கனவு பார்த்தேன்னு கேட்கறது ஒரு நபிக்கு தேவையா? சுபு அஸ்ஸலாம் அலைக்கும்னா திரும்பியா, நேற்று இரவு கனவு கண்டவர் யார் பெருமானார் கேட்பாங்க, உடனே அவர் சொல்லுவார் எந்திரிச்சு. சில கனவுகளுக்கு அங்கே பெருமானார் விளக்கம் சொல்லுவாங்க, இதுக்கு இதுதான். சில கனவு அவரை கூப்பிட்டு தனியா சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா கனவுகள் அப்படிங்கிறது சமூகம் சார்ந்தும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததும். சில தனிப்பட்ட வாழ்க்கையை பெருமானார் எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. நுபுவத்தினுடைய கிளைகளில் ஒரு கிளை கனவு, அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது செய்திகளை பெருமானார் சொல்லுவார்கள், அல்லது அல்லாஹுவை திக்ர் செய்கிற அந்த மஜ்லிஸுகளை ஏற்படுத்துவார்கள். பெருமானார் அல்லாஹ்வை துதிக்கிற சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடிய அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு போய் விட்டுற மாட்டாங்க, சுபு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார், அங்கேயே கொஞ்ச நேரம். இது பெருமானாருடைய, அவர் எந்திரிச்சு ஓடிடுவார் அந்த சாமி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு உடனே கிடுகிடுன்னு ஓடிடுவார். இது பார்த்துட்டே இருந்தாங்க, வந்து கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க. சில சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, முன்னாள் வரிசையில் ஒருத்தர் உட்காந்துட்டு நாலு பேரை தாண்டி வந்து இடிச்சு தள்ளிக்கிட்டு இப்படி போனார் அப்படின்னு சொன்னா, இதே அவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி யாரோ சொல்ல டெய்லி ஓடுறாரு. உடனே நாயகம் சொல்லாத சேர்ந்த நாளைக்கு அவரை பிடிங்கன்னாங்க, நாளைக்கு அவரை பிடிங்கன்னாங்க. இது எல்லாமே பெருமானாருடைய அந்த அந்த தர்பார்ல நடக்கும்.
உடனே சகாபாக்கள் ரெடியா இருந்தாங்க. சுபு துளும் முடிஞ்சு அவர் எந்திரிச்சார், கையோடு பிடிச்சி அமைக்கிட்டாங்க. இல்ல நான் போகணுங்கிறாரு ரசூல்லா, உனக்கு பிடிக்கும். இல்லைங்க எனக்கு அர்ஜு, எந்த வேலையா இருந்தாங்க இருக்க சொன்னது ரசூல் உனக்கு உட்காந்துக்கிட்டார், ஒண்ணுமே சொல்லல. அவரை எல்லாம் இது முடிஞ்சு பெருமன்னர் கேட்டாங்க, ஏன் இப்ப அவர் அப்படி கூணி குறி உட்கார்ந்துருந்தார். அதான் கேட்டாங்க, ஏன் உங்களை என்னுடைய மஜ்லிஸை விட இதை விட்டு விட்டு போவதற்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய அந்த தேவை என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், யார சொல்லலாம், இருக்கிறதே ஒரு ஆடை, நான் போய் கொடுத்தாதான் என்னுடைய மனைவி இதை உடுத்தி கொண்டு தொட முடியும், வேறு ஆடைகள் இல்லை. நான் லேட்டான இங்கே உட்காந்துட்டு போனேன்னா சுபுவனுடைய நேரம் கடந்து விடுகிறது, அவள் தொழுவ முடியாமல் போயிடுது, அதனால இந்த ஆடையை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வேண்டி போறேன்னு. என்ன சகாபாக்கள், என்ன சார் அல்லாஹ். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பின்னால் இருந்து கொஞ்ச நேரம் சில வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு, நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ரிஜாலும் அல்ல அடுத்து சொல்றேன். ஆண்கள், நான் எப்போதும் சொல்ற மாதிரி எல்லா ஆம்பளையை பார்த்தா அல்ல ஆண்கள்னு சொல்றதே இல்லை. ஆண்மை உள்ளவனை மட்டும்தான் அல்ல ஆணுமா, எல்லா மற்றவனெல்லாம் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் ஆண் என்று வார்த்தை சொல்றதே இல்லை. அந்த யாசின்ல வரும் அந்த இடத்துல ரஜுலுன் மின் அக்சல் மதீன, ஜா ரஜுலும் மின் அக்சல் மதீன, ஊரினுடைய ஓரத்தில், சப்பர்ப் ஆஃப் த டவுன், ஊரினுடைய ஓரப்பகுதியில் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, ஒரு கூலியாளி, அவரை பார்த்து எல்லாம் சொல்றான் அவர் ஒரு ஆண். ஒரு நபி அடிக்கிறாங்கன்னு அங்கிருந்து வந்து நின்று கேட்டாரு, ஏன் ஒரு தூதரை அடிக்கிறீர்கள், அவர் அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்றதுக்காக வேண்டிய அடிக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் ஆண், ஊர்ல சிட்டியில நிறைய பணக்காரன் படிச்சவன்லாம் இருப்பான், அவன்லாம் அந்த கேள்வியை கேட்கல, அதனால இல்லைங்கிறான். நல்ல விளக்கம் இந்த ஆண் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதுக்கு பல விளக்கங்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் சொல்றான் ரிஜாலும், சில ஆண் மக்கள் இருக்கிறார்கள். ரெண்டாவது, இதுக்கு சில இமாம்கள் விளக்கம் எழுதும் போது ஆண்கள் தான் பள்ளிக்கு அதிகமாக தொழுக வருகிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த இடத்த ஆண் அப்படின்னு சொல்றான். அவர்களுடைய வியாபாரம் அவர்களை தடுக்காது. இந்த இடத்துல அல்லாஹ் ரெண்டு வார்த்தையை போறான், திஜாரா, திஜாரா அப்படின்னா பிசினஸ் அர்த்தம், பை அப்படின்னு சொன்னா விற்பனை செய்வதுன்னு அர்த்தம். ரெண்டு முறை அர்த்தம் தானே, வியாபாரம்னா என்ன, விக்கிறதுனா என்ன, பையனா இஷ்டிரானா வாங்குறதுன்னு அர்த்தம். பை ஷரா அப்படிம்பாங்க, விற்பல் விற்றல் வாங்குதல். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அல்லாஹ் இங்க சொல்றான், விற்றல். அதுக்கு முன்னாடி திஜாரா, திஜாரான்னா ஏ காமன் சென்டென்ஸ், ஏ காமன் டேர்ம், பிசினஸ் எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை வரும், திஜாரா அப்படிங்க. ஏன் இந்த பிரிவினை, அதுக்கு விளக்கம் இருக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த திக்ர் இல்ல, அல்லாஹுவினுடைய திக்ரை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை தடுக்காது. வஇகாமிஸ்ஸலா வஈதா இஸ்ஸகா, தொழுகையை கொண்டும் அதே மாதிரி ஜகாத்து கொடுப்பதை கொண்டும் அது அவர்களை தடுக்காது. யகாஃபூன யௌம, அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள். ஒரு நாள் உண்டு, ஒவ்வொரு முஸ்லீமும் தான் எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் நினைக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, நிறைய துஆக்கள் நைட்ல படுக்கும் போது வருது, நைட்ல படுக்கும் போது நிறைய துவா வருது. அதுல ஒரு துவா, ஏற்கனவே ஒரு பெரிய துவா சொன்னேன், முஸ்லீம்ல ஒரு துவா பார்த்தேன், அதுல வருது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸஃபானா வகஃபானா வஆவானா வகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. ஒரு ஹதீஸ், அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. மனுஷனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு தூரம் ஓடுறான்னா ஒரே ஒரு செய்தி, ஒரு ஜான் வயிறு, அதை தவிர இவன் ஓட, இவன் அவன் எவ்வளவு பெரிய முதலாளி, எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு கோட்டீஸ் வராங்க, அவனுக்கு அந்த ரெண்டு ரொட்டி மூணு ரொட்டி, அதை தவிர அதுக்கு மேல இல்லைங்க. நீங்க கோடீஸ் வர ஒன்பது ரொட்டி தின்றா அப்படின்னா திம்பான், அப்படிலாம் நீங்க ரெண்டு இட்லின்னா அவர் மூணு இட்லியா திங்கலாம். அங்க வந்து இங்க கடையில வந்து பந்து மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி, அவர் வீட்டுல வந்து இது மாதிரி இருக்கும், பூ மாதிரி இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஒரு மூணு இட்லி திம்பார், அவ்வளவுதானே. அதுக்கு மேல அதை என்ன செய்ய முடியும், அதை போட்டு அந்த சாப்பாடுகளையும் அந்த காசையும் வச்சு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அங்கே சொல்கிறான், நீங்கள் இரவிலே வந்து படுக்கையிலே அமர்ந்து படுப்பதற்கு எத்தனைக்கிற போது இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமன, எங்களுக்கு உணவளித்தானே காலையிலிருந்து அழகான சாப்பாடுகள். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எப்போ சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோம் தெரியாது. கிடைச்சா ஒரு நாளைக்கு ஒருவேளை உலகத்தில் சாப்பிடுபவர்கள் எத்தனையோ லட்சம் உண்டு, ஒருவேளை உலகத்தில் ரெண்டு வேளை சாப்பிடு, ஒரு வேளை கூட சாப்பிடாமல் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிறது யோசிக்கிறவன் உண்டு. நல்லா யோசிச்சு பார்க்கணும், உலகத்தில் ஒரு வேளை அல்லது இன்னைக்கு கிடைக்கல நாளைக்குனாலும் எனக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பவர்கள் உலகத்தில் எத்தனையோ கோடி பேர். ஆனால் அவ்வளவுக்கும் மத்தியில் மூணு வேளையும் தட்டில் கொண்டு வச்சு தவறாமல் திங்காட்டியும் கூட பக்கத்துல யாராவது இருந்து ஊட்டி விடுற மாதிரி, ஏ சாப்பிட்றா சாப்பிட்றா அம்மா, எத்தனை தடவை கூப்பிடுறேன் உன்னை சாப்பிட, எப்படி சார் உங்க உணவு உங்க சாப்பாடு, அதே உங்களுக்கு உணவாக தருபவன் ரப்புல் ஆலமீன் உங்களை படைச்ச அந்த அல்லாஹ், அதுக்கு 9000 தடவை கூப்பிட்டு வாயில கொண்டு வந்து ஊட்டி வருவீங்க, மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காரு வாயில ஊட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த அளவுலாம் சோறு. அதை அந்த அந்த நேமத்துக்களை கூட கதிர் செய்ய தெரியாம மரியாதை கொடுக்க தெரியாம அல்லாஹ் சொல்றான், அச்சு ஆமாண்ணா காலையிலிருந்து நீ இரவு வரை சாப்பிட்ட சாப்பாடு யாழ்லா எனக்கு புகட்டினாயே, அதை நீ தான் தந்த, ஓ சக்கானா எங்களுக்கு பானம் புகட்டியவனும் நீ தான், டீ குடிச்சேன் சர்பத்து குடிச்சேன் ஜூஸ் குடிச்சேன் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன் மின்ட் லெமன் குடிச்சேன் என்ன என்னெல்லாம் குடிக்கிறோம் ஒரு நாளையில் விதவிதமான பானங்கள், சர்பத்திலிருந்து அதை ஊத்தி அப்படி கொடு இதை ஊத்தி இப்படி கொடு, அது எல்லாம் நீ தான் தந்தன, எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் நீயே பொறுப்பாளனாக இருந்து நடத்தி தந்தாயே. போகும்போது ஒரே யோசனை, காலையில எந்திரிச்சுக்கிட்டு பேக் எடுத்துட்டு போறாரு கடைக்கு அல்லது வேலைக்கு போறாரு, இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ, இன்னைக்கு வேலை நடக்குமோ, இன்னைக்கு கடை திறந்தாயவனும் வருவானோ, கஸ்டமர் வருவானா மரண்டானா, மழை பெய்யற மாதிரி இருக்க, எதுக்கெல்லாம் கவலைப்படுறார், ஸ்டெய்க் அடிக்கிற மாதிரி இருக்க, இன்னைக்கு ஸ்டெய்க் இருக்கும் போல்க கடையை திறக்க விடுவாங்களா, கடையை உடைச்சிருவாங்களா, கஸ்டமர் வர்றவன் காசு தருவானா அல்லது தூக்கிட்டு ஓடி போயிருவானா, எதுவும் தெரியாது. எங்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு நிறைவாக எல்லாவற்றையும் இன்றைக்கு செய்து கொடுத்தவன் நான் யோசிக்கவே இல்லை, நீனே கஸ்டமர் வந்தான், வந்த கஸ்டமர் இதுவரையும் வராதவன் புதுசா வந்தான், ஆனா மிகப்பெரிய ஆர்டர் எடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு போயிட்டான், என்ன நம்பி இதை செஞ்சவன் நீ, ஒக்கப்பா நான் எங்களுக்கு போதுமானவனாக பொறுப்பாளனாக ஆனவன் நீ, கடைசியா கொண்டு வந்து என்ன ஒன்னின் புறத்தில் எங்களுக்கு சார்ஜ் பேட் பண்ணுற மாதிரி, பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி எங்க உயிரை இப்போ கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டு உன் பக்கம் எங்களை ஒதுக்கி இருக்கிறாய், இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கே நன்றி. அரபியில் கேட்க தெரியல தமிழ்ல சொல்லிட்டு அடுத்த பெருமானார் சொன்னாங்க, அதோட உடல வக்கம் மின் மன் லா காஃபிய லஹு வல மூவி, எத்தனையோ பேர் உலகத்தில் அவர்களுடைய பொறுப்பு எடுத்துக்கொள்வதற்கால என் பொறுப்பு நானே சுமக்கிறேன்னு நினைச்சுக்கிறான், போய் கடையை திறந்து காலையிலேருந்து 4 மணி வரையும் உட்காந்துருக்கான், கஸ்டமரே வரல, 4 மணிக்கு வந்த ஒரு கஸ்டமரும் காசு கொடுக்கல பொருளை வாங்கிட்டு போயிட்டான், இவன் என்னைக்கு தருவான்னு தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், பொருளை வாங்கிட்டு போயிட்டாரு சார் செக் கொடுத்துட்டு போயிருக்காரு, 4 மணிக்கு மேல பேங்க் அடைச்சிருவான், இந்த செக்கை நாளைக்கு போட்டாதான் இது நல்ல செக்கா பவுன்ஸ் ஆகிற செக்கான்னு தெரியும், அவன் ஒழுங்கானாலா திருடனான்னு தெரியும், கையில காசு வரல பொருள் போய், எங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பாளன் இல்லையே உலகத்தில், இது போன்று கோடான கோடி ஆள்கள் தன்னை அணைத்துக் கொண்டு தூங்க வைக்கிற அந்த அவனிடத்தில் சாய்மானம் செய்து கொள்ள அந்த தாயின் மடியை போன்ற ஒரு மடி கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அப்ப இதுல எல்லாம் சொல்றான், தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார், அந்த நாட்களில் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய இதயங்களும் மாறிவிடுமே அந்த நாள். அதுக்குரிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று ஒரு மீட்டிங் ஒன்று திருச்சியில் நடந்தது, மீட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த மீட்டிங்குகள் அல்ல, ஒரு ஹஜரத் அவங்க வந்திருந்தாங்க மௌலானா ஷக்கீல் சாப், பாக்கியாத்தினுடைய பாக்கியாத் என்று சொல்லுகிற தமிழகத்தினுடைய அன்னை கல்லூரி, எல்லா கல்லூரிகளுக்கும் தாய், ஒரு பரக்கத்தான ஒரு இன்ஸ்டிடியூஷன், நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர்கள் அந்த அண்ணன் நம்ம ஹசரத் ஓதிய அந்த மதரசா, அந்த மதரசாவில் போய் படிச்சுட்டு வந்துட்டாலே அவங்க ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்வாங்க, அல்ல அந்த அந்த இதாராவை கொண்டு மிகப்பெரிய வேலையை தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பெரும் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் அங்கிருந்து உருவாகி வந்தவங்க தான். அந்த கல்லூரியினுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா ஷக்கீல் அகமது சாப் நேற்று திருச்சிக்கு வந்திருந்தாங்க, அப்போ ஒரு சும்மா ஒரு ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங், ஃபார்மலாக இல்லை சும்மா ஒரு சந்திப்பு, உளமாக்கல் சந்திப்பு, அதில் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இன்னைக்குள்ள அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த சமூகம் வாட் வி ஆர் ஃபேஸிங் ஆன் அவர் டுடேஸ் லைஃப், இன்னைக்கு இந்த கரண்ட்டில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி சொன்னாங்க, இந்த செய்தியை போய் நீங்கள் சந்திக்கிற மக்கள்கிட்ட சொல்லுங்க, இதுக்கு இதுதான் நோய் இதுதான் தீர்வுன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்லேருந்து சில செய்தி நம்ம எப்போதும் பேசுகிற மாதிரி அந்த செய்தியை இதே மஜ்லிஸில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கு உள்ள அந்த செய்தியாக அதிரத்தை அவங்க சொல்லிட்டு ஒரு வாக்கா சொன்னாங்க, இதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால மற்றவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிறதோ தெரியல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இப்படி ஒரு மஜ்லிஸ், இதன் மூலமாக லட்சோ லட்சம் பேர் பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக, வாழ்வா சாவா என்கிற வாழ்வாதாரத்தை குறித்தான கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. நாம் பார்த்துட்ருக்கோம், போராட்டங்கள் தொடர்படியாக எல்லா மாநில தலைநகர்களிலும் நடக்குது. நம்ம ஊர்லேயும் கும்பகோணத்திலையும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவித்து செய்தது. இந்த போராட்டத்தோடு நாம் என்ன செய்யணும், உள்வாங்கணும் அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் தான் சொல்லித்தரணும். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவு குர்ஆன் மட்டும்தான் தரும். வேற இன்னொன்று, வி ஆர் நோ ஹேவ் செகண்டரி வே. ஹபுலுல்லாஹில் மத்தீன், அல்லாஹுவினுடைய அருவாத கயிறு இது ஒன்று தான். இதில் அப்படி ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹஜரத்தவங்க சில செய்திகளை சொன்னாங்க. அந்த அந்த தகவல் ஒரு ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், சூரத்துல் பக்கராவினுடைய 109வது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான், வத்த கத்தீரும் மின் அஹ்லில் கிதாப் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த செய்தியை ஆரம்பிக்கிறான். 109வது வசனம், வத்த கத்தீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருதூக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா. சகோதரர்களே, மூமிங்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு உங்களை ஊரை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க, வதை முகாம்களுக்கு நம்மை அனுப்பி விடுவார்கள், நம் பொருளாதாரம் என்ன ஆகுமோ, நாம் இது வச்சும் சேர்த்து வச்ச சொத்து என்ன ஆகுமோ, சுகம் என்ன ஆகுமோ, என்ன நாளைக்கு காலையில் இந்த இந்த இப்போ கொண்டு வந்திருக்க பில் அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதை நிலைப்பாடு படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், நாளைக்கு காலையிலிருந்து நாம் சொத்து நம்முடைய சொத்தல்ல, அதை விளங்கணும். நாம் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் அது நமக்குரியதல்ல. அதை காட்டி நீங்கள் நிரூபிச்சு இது என்னுடைய சொத்து நாய்க்கலாமே தவிர, ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, 15 வீடு வச்சுருக்கங்கனாலும் அது உங்கள் வீடு இல்லைங்கிறான் செய்தி எங்க தான், 15 கோடி பேங்க்ல கிடக்குங்க உங்க காசு இல்லைன்ட்டான். ஒரே வார்த்தையில ரொம்ப சிம்பிளா சொன்னா, எதுவுமே உங்க இது இல்லை, நடுத்தரில் நீங்க உடுத்திய துணியோடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அரசாங்க ரீதியாக எந்த மூமெண்ட்டையும் பண்ண முடியாது, ஏன்னா எங்க போனாலும் அங்க லாக் ஆகும். இந்த சொத்தை விற்கணும்னாலும் எவன்ட்டையாவது போகணும், அப்ப அந்த டேட்டா கேட்பான், அந்த ஐடி கேட்பான், அது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை விற்க முடியாது, பேங்க்ல உள்ள காசு எடுக்க முடியாது, அதே மாதிரி வாகனங்களை விற்பனை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லா வகையிலையும் லாக். நீங்கள் நீங்களாக இருக்க முடியாது, நீங்கள் தெருவுக்கு கொண்டு வரப்படுவீர்கள். இப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறோம், அவர்களுடைய நோக்கம் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய அந்த தூத்துக்கு கர்வாப்பசி, உங்கள் தாத்தாலாம் இருந்த மாதிரி நீனும் ஹிந்து ஆயிரு, ரொம்ப சிம்பிள், பேரை மாற்றிக்கிட்டு இன்றைக்கும் சில பேர் ஆகிறாங்கன்னு சொல்ல அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த ஒரே ஒரு புலி ஈமானிய சிந்தனை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் செத்தாலும் சாவானே தவிர தன் மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டான். லட்சோப லட்சம் மக்கள் அப்படி, அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் சொல்லுது, லட்சம் மக்கள் அதற்கு முன்னாண்டவர்கள்லாம் ஈமானுக்கு சோதனை வந்தபோது அல்லாஹ் நான் உங்க கூட வந்துடுறேன்லாம் சொல்லல, அவங்க அதுக்கு நின்று போராடி ஜெயித்து வென்று காட்டியது தான் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த யகூதி நசாராக்களும் அந்த ஜியூஸும் எப்படி பார்ப்பாங்க உங்களை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்த கத்தீரும் வத்த கத்தீரும் மின் அஹ்லில் கிதாபி, அந்த வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் கடுமையாக விரும்புகிறார்கள். வத்த உத் அப்படின்னு விருப்பம் அப்படிங்கிறதுக்கு 2-3 வார்த்தை குர்ஆனில் உண்டு, அதில் 1வது ஹுப்பு அப்படிங்கிறது ஒன்று, 2வது உத். உத்துன்னா பயங்கரமாக ஆசைப்படுறவங்கள ஒன்று, அந்த ஆசை. வத்த கத்தீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருதூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பின்னால் எப்படியாவது காபிராக ஆகிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய தனியாத ஆசை. நம்ம புரிஞ்சுக்கணும், இதயங்களை அறிந்தவர்கள் நாம் அல்ல. இன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னோம்னா பதட்டப்படுறோம், குர்ஆன் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிடுச்சு, உங்களோடு இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் குர்ஆன் நமக்கு சொல்லித்தருது. அதனால ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் குர்ஆன், ஆஸ் எ பிலீவர் ஆஃப் குர்ஆன், வி ஹாவ் டு பிலீவ் இட். நாம் இதை முதல்ல நம்பணும், இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டுக்கிட்டோம் அடுத்தவங்களை பார்க்கணும், நீயா அடுத்தவங்களை பார்த்தா வருத்தமா இருக்கும், இப்படிலாம் நடந்துருமோன்னு நினைப்ப. இல்ல இல்ல, அவனுடைய சிந்தனையே அப்படித்தான், நீங்க ஈமான் கொண்ட பின்னால் நீ காஃபிர் ஆவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹசதம் இந்தி அம்புசிஹிம் மிம்பகதிமா தபையன் அலகுமுல் ஹக், அது ஏன் தெரியுமா, அது ஒரு விதமான பொறாமை, பொறாமை. இவன் சொர்க்கத்துக்கு போயிருவான்டான்னு அவனுக்கு தெரியும், வேதக்காரர்கள் தி பீப்புள் ஆஃப் புக் யஹூ ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நல்லா தெரியும், இவன் நம்மளை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு அந்த பொறாமை, இவன் அதற்குள்ளே வந்துவிடக்கூடாதே. மற்ற இந்த சாதாரணமான பொறாமையில் இது மிக உயர்ந்த பொறாமை.
சொல்லி சொல்றாங்க அவர்களுக்கு சத்தியம் வந்த பின்னால் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? அவங்களை விட்டுருங்க. அல்லாஹுவினுடைய ஒரு செய்தி உங்களை வந்தடைகிற வரை நீங்கள் பொறுமை காருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொன்னான், நபியை பார்த்து சொன்னான், நபியே வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே நீங்கள் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிற வரை அவர்கள் உங்களை பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். பொருந்திக் கொள்வதனா பொறுத்து கொள்ளவே மாட்டான். நீங்க போற பாதையில அவனால சகிக்கவே முடியாது. இன்றைக்கு முஸ்லீம்களை அழிப்பதற்கு இன்றைக்கு தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கோடி கோடியா கொட்டி அதுக்குள்ள பிளான்களை போட்டு ஆளுகளை வச்சு என்ன என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து கடைசியில தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. இவங்க இவங்க மனதில் அந்த ஈமான வெளியே எடுத்துடலான்னு பார்த்தா எடுக்க முடியல. கூடுது. இஸ்லாத்திற்கென்று ஒரு ஸ்டைல் உண்டு. அது எங்கே வெட்டப்படுகிறத அங்கதான் வளரும். அது சுண்ணா. அது அல்லாஹுவினுடைய சுண்ணா. அல்லாஹ்வினுடைய நூரை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன் ஜோதியை இன்னும் அதிகப்படுத்துவார். அது முஸ்லிம்களுக்கல்ல, இஸ்லாத்திற்குரிய குணம். நல்லா தெரியணும், நம்ம தப்பா விளையக் கூடாது. ஓ முஸ்லிம்களுக்கு அப்பா இஸ்லாத்தினுடைய குணம் அப்படி, அது பயங்கரமா வளரும். வாங்க சீக்கிரம் வருதோ எட்டுக்குத்தானே. இது இஸ்லாத்தினுடைய குணம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், நபியே உங்களை ஒன்று பொருந்திக்க மாட்டாங்க. வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். அவர்களுடைய பாதையில் நீங்கள் வருகிற வரை, அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிற வரை அவங்க உங்களை பொருந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொன்னான். அதோட விட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இன்னொரு சூராவில் அல்லாஹு தஆலா சொல்றான், வகால் அல்லதீன கஃபரூ லிருஸ்லிஹிம். இப்ப இன்னைக்கு நடக்கிறது இதெல்லாம் தாண்டி தாண்டி வந்து இன்னைக்கு கடைசியாக அந்த நபிமார்கள் வாழுகிற சுன்னத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுவரையும் வாழ்ந்தது ஒரு அருமையான வாழ்க்கை. இந்த இந்தியால, இந்த இந்தியாவை மாதிரி வேற எங்கேயுமே சேஃபா நம்முடைய மார்க்கத்தை சொல்றதுக்கு இடமில்லை. ஈவன் அரபு நாடு கூட, ஈவன் அரபு நாடு கூட அப்படிலாம் பேசிட முடியாது நம்ம இஷ்டத்துக்கு. ஆனா இந்தியாவில எல்லா சுதந்திரங்களோடும் நாம் இந்த இந்த வாழ்க்கையை இஸ்லாமியர்கள் அனுபவித்தோம். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்லணும், சொல்லியிருந்திருக்கணும், சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும். வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், இந்தியா உலகத்தினுடைய பல பகுதிகளில் பறந்து போய் பேசி அந்த காரணத்தினால் சொல்றேன். போனோடனே ஒரு லிஸ்ட் கொடுப்பான், இதெல்லாம் பேசாதம்மா. நம்மள்ட்ட சொல்லும் போதே சொல்லுவான், இதெல்லாம் பேசக்கூடாது, இதை தவிர நீ என்ன வேண்டாலும் பேசலாம். அப்படிலாம் பேச முடியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசுவதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டா? இந்த இதுல அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கால் அல்லதீன கஃபரு, சூரா இப்ராஹிம் அதனுடைய 13வது வசனத்தில், கால் அல்லதீன கஃபரு லிருஸ்லிஹிம் நபிமார்கள் எப்போதெல்லாம் வந்தார்களோ, எப்போதெல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய சுன்னா, அவர்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்திய போது, ஷரியத்தை சொன்ன போது, அந்த சமூகம் சொன்னது இந்த ஒத்த வார்த்தை தான். இந்த ஒத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவான், நுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய பூமியை விட்டு நாம் உங்களை வெளியாக்குவோம். கரெக்டா சொல்றானா? எங்களுடைய பூமி அந்த அந்த வார்த்தை எல்லாம் கீழே போட்டு போடுறான், மின் அர்தினா, இன் அவர் லேண்ட், நாங்கள் இங்கேருந்து உங்களை நாடு கடத்திடுவோம். அவு அடுத்து சொல்லுவான், அப்படி இப்ப நாடு கடத்த வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சி போச்சா? இங்கே இருக்குன்னு விரும்புவீங்களா? லத்த அளவு நப்பியும் இல்லத்தின்னா நம்ம மார்க்கத்துக்கு வந்துருங்க, வா கருவா பசி. புரியுத? இன்றைக்கு நாம் நினைச்சுக்கிட்டோம் இவங்க தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் 2000 வருஷத்துக்கு 2000-3000 வருஷமா இந்த வார்த்தையை ரசூல்களின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரசூல்கள் வந்ததை நம்புகிற கூட்டம், ரசூல்கள் பேசியதை நம்புகிற கூட்டம், ரசூல்களுக்கு பதில் சொல்லப்பட்டதை நம்புகிற கூட்டம். குர்ஆன் சொல்லுகிறது, ல நுஹ்ரு ஜன்னக்கும். இந்த இடத்துல அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், லாம் அப்படிங்கிறது ஒரு தாக்கி, நூன் அப்படிங்கிறது ஒரு தாக்கிதுன்னு சொல்லுவாங்க அரபியில. எம்பசைஸ், ஒரு விஷயத்தை கட் ஷார்ட் பண்ணி சொல்றதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில இந்த லாம் இந்த நூன் அதெல்லாம் போடுவாங்க. சர்ச்சைன்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, வெரிலி சர்ச்சைன்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ல நுஹ்ரு ஜன்னக்கும் மின் அர்தினா, உங்களை எங்களுடைய பூமியிலிருந்து தூக்குவோம். அவு ல தஊதன்ன ஃபீ மில்லத்தினா, நீங்க எங்க வழிக்கு திரும்ப வந்துடும். இது வந்து ஒரு நபிக்கு ரெண்டு நபிக்கு சொன்னானா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒவ்வொரு நபியையும் பார்த்து சொன்னான். وقال الملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين معك شعيب عليه السلام அவர்களை பார்த்து சொன்னான், உன்னையும் தூக்குவோம் உன் கூட இருக்கவனையும் தூக்குவோம் ஊற விட்டுறான். இதெல்லாம் நோய் சார். இப்ப நான் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நோய் அல்ல, அதுக்குரிய பரிகாரங்களை திரும்ப உடனே உடனே சொல்றான். என்னைக்குமே சொல்யூஷன் சொல்லாம குரான் பேசவே பேசாது. நாம் அந்த குரானை அப்படி அனுபவிக்கிறோமாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு கொடிய பிடிச்சிக்கிட்டு நிக்கிற அளவுக்கு இதுல வந்து பார்த்து எங்க அல்லாஹ் என்னடா சொல்றான், இதுவரையும் வந்தவங்களுக்கு இந்த வேதம் தானே, இந்த வேதத்தை தவிர நமக்கு இன்னொரு வழி கிடையாது, நம் நாதியற்ற சமூகமாச்ச, இந்த அல்லாஹ் நமக்கு காட்டுகிற இந்த வழியை விட்டு விட்டோம்னா நாம் நம்முடைய வழியை வேறு இடத்திற்கு மாற்றி சென்று விடுவோமேன்னு பாக்குற கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியல. பார்த்திருக்கலாம், இருந்தாலும் அந்த அந்த அவங்க சொன்னாங்கல்ல அதை போய் சொல்லிருங்க. அது அப்ப அடுத்து சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல, லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறான், ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி கடுமையாக இருந்த காலம். அப்ப இதை எதிர்த்து அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அதுக்கு அவன் சொன்னா, அஹ்ருஜு ஆலா லூத்தி மின் கரியத்திக்கும், உங்களுடைய ஊர்ல இருந்து அவங்கள வெளியேத்துங்க, இன்னகும் முனாசுங்க தத்தாகரும், ரொம்ப அவங்க எல்லாம் பரிசுத்தவாதிகளாம், தூக்குற ஊரை விட்டுருந்தான். ஒரே வார்த்தை பாருங்க, இந்த ஊரை காலி பண்றதுங்கிறது எல்லாரும் ஏன் அவ்வளவு ரசூலை பார்த்து சொன்னா, நம்முடைய ரசூல் இன்காதுல இஸ்தஃபிஸூனக மின் அல்அர்தில் யுக்ரிஜூக மின்ஹா லா யல்பதூன கிலாஃபக இல்லா கலீல. நபியே உங்களை ஊரை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றான், மக்கா விட்டு அவரை தூக்குறா, அவர் இங்க இருக்க கூடாது அப்படிங்கிறான். அவர்களே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க அல்லாஹ் சொல்றான். அவன் நினைச்சுக்கிட்டான் இப்படி எல்லாம் தூக்கிட்டா நம்ம நீண்ட நாளும் ஒரு 100-1000 வருஷம் இங்க வாழ்வோம் நினைச்சுக்கிட்டான். இல்லா கலீல எண்ணி விடப்படுகிற சிறனார்கள் தான் அவர்களுக்கே இருக்கிறது. ஏன்னா அந்த லெட்ஜர் நம்மள்கிட்ட இருக்குங்கிறான். இவன் எந்த ரிஜிஸ்ட்ரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானோ, நேஷனல்ல அந்த சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரியை பத்தி பேசுறான், அவே ரிஜிஸ்ட்ரி நம்ம கையில இருக்கு. எண்ணி விடப்படுகிற நாள்கள், இது நான் சொல்லல, இறைவன் அந்த நபிமார்களுக்கு சொன்ன பதில். இன்னொரு இடத்துல இது எம்குரு பிக்கல் லதீன கஃபரு லியுஸ்பிதூகா யக்துலூகா யக்ருஜூகா வயம்குரூன வயம்குருல்லாஹ். நபியே உங்களை சிறப்பிடிக்கணும்னு நினைக்கிறான், உள்ள அடைச்சி வர இவர் இவர் சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஜெயில கொண்டு போய் இவரை போட்டுருந்த ஐயா, போட்டு அடைச்சி சாவர வரையும் அங்கே போடணும். அவ் எக்துலு அல்லது உங்க கழுத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அவ் எஹ்ருஜு எப்படியாவது இவரை நாடு கடத்தணும்னு நினைக்கிறான். எம் குரூன் அவ எம் குருல்லா, அவர்கள் செய்கிற சூழ்ச்சிகள், அவர்கள் போடுகிற பிளான்கள் எல்லாம் எதுக்கு எதிரானு தெரியுமா? அல்லாஹ் போட்ட பிளானுக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பிளான் ஜெயிக்குமா, நான் போட்ட பிளான் ஜெயிக்குமா? இந்த உலகத்தில் நானும் என் ரசூலும் தான் என்றைக்கும் உயர்ந்து நிற்போம். பெருமானாருக்கு ஏற்படாத சோதனையா? பெருமானாருக்கு இன்னைக்கு அதுல அந்த காலத்துல வாழ்ந்த காபிர்கள் எத்தனை பேர் பேர் யாருக்கு தெரியும்? இந்த சமூகம் சொல்லி சொல்லி தான் தெரியும். ஆனால் ரசூலை அல்லாஹு தஆலா உயர்த்தி நிப்பாட்டிட்டானே, நான் தான் வெற்றி கொள்ளப்படுவேன் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லித்தரான். சரி சார், இதெல்லாம் நோய் சார், வெளியே போகணும்னு சொல்றது, தாய் மதம் திருமணம்ங்கிறது, உங்க பேரை மாத்தி இங்க வந்துட்டீங்கன்னா நாங்க விட்டுறணும்னு சொல்றது, இதுவரையும் கேள்விப்படாத முஸ்லீம்களுக்கு அது புதுசாக இருக்கலாம். குர்ஆன் சொல்லுது 3000 ஆண்டுகளாக 4000 ஆண்டுகளாக எல்லா நபிமார்களும் அனுபவித்த ஒன்றுதான். நீங்க ஒன்றும் கவலைப்படானா? யூ டோன்ட் வரி அபவுட் தட், அது சம்பந்தமான கவலை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து பதில் சொல்றான். சில பிரச்சனைகளை பேசிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நபிய நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஓ குல் குல் யா யுகல் காஃபிரூன், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஓ காஃபிர்களே, நபிய நீங்க சொல்லுங்க காஃபிர்களே அப்படின்னு கூப்பிடுங்கிறான். அதே மாதிரி நிறைய இடங்கள் நல்லா சொல்லுவான், உங்கள்ட்ட வந்து இந்த புறையை பத்தி கேட்கறாங்க நீங்க சொல்லுங்க அப்படிமா, ரூஹை பத்தி கேட்கறாங்க சொல்லுங்க அப்படிமா. இந்த இடத்துல அந்த குர்ஆன், இப்ப எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா இதை பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ஆணி ஆயத்தை ஒவ்வொரு எழுத்தா விளக்கணும்னா மணி, இதனுடைய இந்த இந்த பிரச்சனையினுடைய அத்தனை பகுதிகளிலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் சொன்னான், ரப்புகும் சொல்லுன்னு சொல்லல, நாம் வஹி அறிவித்தோம். அல்லாஹ் சொன்னான், நாம் வஹி அறிவித்தோம், அந்த பொறுப்பை நாமே எடுத்துக்கொண்டோம். ஔஹா இலைஹிம் ரப்புகும், அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு வரி வகி அறிவித்தான், அநியாயக்காரர்களை நான் வேறறுப்பேன், அழிப்பேன், இந்த இடத்துலயும் லாமே தாக்கீது நூனே தாக்கீதுன்னு அரபி உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க. இந்த லாம் ஒரு எம்பசைஸ், நூன் ஒரு எம்பசைஸ். கண்டிப்பாக அநியாயக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் நாம் தப்பித்து விடுவோம்னு நினைக்க முடியாது. பிடிப்போம் ஒரு புடி, அதில் அல்ல காஃபிர்களை பிடிப்பேன்னு சொல்ல, ஏன்னா காஃபிர்களில் எத்தனையோ நல்லவர்கள் உண்டு, நம்மோடு இணைந்து போராடுகிறவர்கள் உண்டு. எல்லா இறை மறுப்பாளர்களையும் அல்லாஹ் பிடிப்பேன்னு சொல்ல, அதிலே நல்லவர்கள் உண்டு. அவர்கள் அது அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அது அல்லாஹ் தொடவே இல்லை. அநியாயக்காரர்கள், அடுத்தவர்களுடைய உரிமையை பறிப்பவர்கள், அநியாயம் செய்பவர்கள், மிக கேவலமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நாம் அவர்களை விடமாட்டோம், நம்முடைய புடி கடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முஸ்லீம்களுக்கு சொல்றான் முஸ்லிம்களே நீங்கள் ஒன்றும் தளர்ந்து விட வேண்டாம், நீங்க பயந்து போய்விட வேண்டாம். இவர்களுக்கு பின்னால் மிம்பாதிகம், இவர்களுக்கு பின்னால் அதே இடத்தில் நாம் உங்களை குடியமர்த்துவோம். ஜாம் ஜாம் நீ வாழ்வோடாங்கிறான் ஒரு முஸ்லீம். முதல்ல இதை நம்பணும், என் அல்லாவின் வாக்கு சத்தியம்னு ஒரு முஸ்லீம் நம்பணும். என்ன தூக்கிடுவானோ தாக்கிடுவானோ காக்கிறா, இவனே ரத்த வாந்தி எடுத்துருவான் போல்க. நம் உயிர் பிரிவது அல்லாஹவினிடத்தில், மௌத் அப்படிங்கிறது அல்லாஹவினுடைய கையில. எவன் நினைச்சாலும் நம்முடைய உயிர்களை எடுக்க முடியாது. ஒரு முஸ்லீம் ஆண்மகனாகத்தான் இருப்பான், என்ன வந்தாலும் ஈமானை விட்டு கொடுத்து விட்டு அப்படி ஒரு நிலையை தேட முடியாது. நேற்று சொல்லியிருக்காங்க அந்த பிஜேபியினுடைய அந்த முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கான் யஸ்வந்த் சிங்கா, முஸ்லீம்களே நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து யாரும் உங்க டாக்குமெண்ட்டை கொடுக்காதீங்க. எவனாவது ஒருத்தன் கொடுத்தான், ஒரு சாரார் போய் கொடுத்தா மாட்டிக்குவே, அடுத்தவன்ட்டையும் இல்லமா, யாருமே கொடுக்காத என்னதான் செய்யறான். அத்தனை லட்சம் உங்களை எல்லா லட்சக்கணக்கானவர்களை அவர்கள் வெளியாக்கட்டும் பார்க்கலாமே, உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாமே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டங்கள் சேர்ந்தவன பயப்படுறான். முஸ்லீம்கள் என்றைக்கும் கோழைகள் அல்ல, சில இடங்கள்ல அடி வாங்கியிருக்கலாம், என்றைக்கும் அப்படியே கிடக்க மாட்டார்கள். அவருடைய ஈமான் உள்ள இருக்கிறது, எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் இல்ல அகலி பண்ண அல்லாஹ் சொல்றான் நான் மிகச்சிரு வேண்டாங்கிறான். நானும் என்னுடைய ரசூல்மார்களும் மிகச்சிருவோம், மிகச்சிட்டா நீ எல்லாம் நிக்கவே முடியாது, பொசுங்கி போய் விடுவாய். உங்களை அதே இடத்துல உட்கார வைப்போம், உங்களுடைய வீடுகள்ல நீங்க இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு ஷர்த், நல்லா பின்னாடி சொல்றேன். இது யாருக்கு தெரியுமா இந்த சுப செய்தி? நாளை என்னை சந்திப்பேன் என்று எவர்கள் அஞ்சி வாழுகிறார்கள் அவர்களுக்கு தான். பெயரளவாக நீங்கள் வாழ்ந்தால் என் உதவி கிடைக்காது. இந்த உன்னை ஊட்ட விட்டு தூக்கிடுவானுங்கிற போது உனக்கு வருகிற அச்சம் இருக்கிறதே, அதில் ஒரு பங்குனாலும் அல்லாஹ் மேல வரணுமே, அந்த அச்சத்துல ஒரு பங்கு ரப்பு மேல வரட்டுமே. லிமன் ஹாஃப மகாமி வ ஹாஃப வஈத், என்னுடைய எச்சரிக்கைகளை எவர்கள் பயந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய அந்த உதவி உண்டு என்பதில் முஸ்லிம்களே நீங்கள் மாற்று கருத்து கொண்டு விட வேண்டாம். இது இது யாருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பாடம். நமக்கு இந்த சமூகம் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது, நம் நபிமார்கள் யாரையெல்லாம் பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இதுவரையும் நமக்கு தெரியாது இந்த வரலாறு. சில முஸ்லீம்களுக்கு தெரியாம, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத முஸ்லீம்களும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான் அந்த நபிமார்களுடைய கிடைத்த உதவி போன்று உங்களுக்கும் கிடைக்கும். அந்த அல்லாஹ் இன்றைக்கும் இருக்கிறான், அவன் என்றைக்கும் இருப்பான், அவன் நித்திய ஜீவன். ஹையும் கையும், அவன் தான் ஆளக்கூடியவன், அவன் தான் நித்திய ஜீவன். அவனை வந்து அந்த உதவியை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முதல் வசனத்துல, இந்த ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா அந்த வசனத்தை, வர்த்த கத்தீரும் மின் அகலில் கிதாபில், அதுல அல்லாஹு தஆலா அதுல ஒரு நோய் நிவாரணத்தை சொல்றான். இதெல்லாம் நோய், நோய்க்குரிய நிவாரணங்களை அல்லாஹு தஆலா அந்த இடத்துலயும் சொல்றான். கடைசியில் வஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி விட வேண்டாம், நீங்கள் அசிங்கமாக எதையும் பேசிவிட வேண்டாம், நீங்கள் ஆர்ப்பாட்டமாக அதாவது உங்களுடைய கையை உயர்த்தி நீங்கள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு போயிட வேண்டாம். அல்லாஹுவினுடைய அனுமதி வருகிறவரை பொறுமை காருங்கள், வரும் வரும். உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் எத்தனையோ பேர் எந்திரிச்சாங்க. அவர் எந்திரிக்கிறவர் சாமானியமான ஆளாக இருக்க மாட்டார், நீங்க நினைக்கிற தலைவர்கள் அல்ல. அத முனைவர் நீங்க நம்ம இந்த தலைவர் அப்படி ஆக்கிடுவாரோ, அந்த இந்த தலைவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் ஈமானிய புஜபலத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்கள். அவங்க எந்திரிச்சு நிப்பாங்க, அதுக்கப்புறம் உலகம் எல்லாம் அவர்கள் பின்னால வந்துடும். எத்தனை இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக எத்தனை பெரிய உலமாக்கள், அல்லாஹ் ரப்பானிகள், ரப்பானிகள் அரசர்களுடைய தப்பை முகத்துக்கு நேராக கையை நீட்டி சுட்டிக்காட்டுவார். கையை நீட்டி ரபீஇ இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அந்த பெரிய அரசவையில் அந்த கிஸ்ராவினுடைய அரசவையில் அவர் அனுப்பி விட்டாங்க, ரசூல்லா போய் இஸ்லாத்தை பத்தி கேட்கிற சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆளே 5 அடி தான். வரலாறு அவரை அழகாக சொல்லும். அவர் இடுப்புல வச்சிருந்த அந்த வால் அவருக்கு அவருடைய அந்த கால் அளவுக்கு இல்லாம கொஞ்சம் கீழே நீட்டி நிற்கும். அது இழுத்துக்கிட்டே தான் வரும் தரையில். ஆள் உயரம் கிடையாது, கம்மி, கொஞ்சம் குட்டை. அவர் அங்க வந்தாரு, பார்த்தா பெரிய ஆசனங்கள், பெரிய போட்டு அந்த ரெட் கார்பெட் எல்லாம் அப்பே போட்டுருக்கு, பயங்கரமா மன்னர் ஜடாபடாமும் உட்கார்ந்துருக்காரு. அவர் உள்ள வந்து அவர் கேட்டு விட்டாரு, மன்னர் பார்க்கணும்னு சொன்னாரா, வந்திருக்கேன் போய் சொல்லு, பெருமானாருடைய தூதர் வந்திருக்கேன் போய் சொல்லு. அவன் போய் சொன்ன உடனே இவரை பார்க்கலாம், வாள் இவ்வளவு பெருசு நீட்டிக்கிட்டு இருக்கு, ஆள் கையில கோவேரி கழுதையை பிடிச்சிருக்காரு. நான் ஒரு அரசனை பாக்குறான், அந்த செக்யூரிட்டி இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. இப்படி இது துப்புன்னு கொண்ட ஆளுக்கு யாருமே இல்லாம அரசரை பார்க்க எவனும் வந்தது இல்லை. அவர் போய் கேடா இது மாதிரி வந்திருக்கேன்னு சொல்றாரு அப்படிங்கிறான். சரி உள்ள விடுன்னு அரசன் அப்படியே வந்தார். அந்த ரெட் கார்பெட் வரலாறுல எழுதுறாங்க, அங்க போடப்பட்டிருந்த ரெட் கார்பெட் இவருடைய வால் குத்தி அப்படியே கிழிச்சுக்கிட்டே வந்துச்சு. அவர் எதை பத்தியும் அவ்வளவு பார்த்தாரு, அவருடைய கோவேரி கழுதையை கட்டுறதுக்கு இடம் இல்ல, பக்கத்துல ஒரு சேர் சும்மா கிடைச்சு அதுல கட்டிட்டார். கட்டிட்டு சொன்னாரு, எதுக்கு கூப்பிட்ட என்ன சொல்றீங்க? சாதாரண மனிதர்கள் கிடையாது, அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ மற்ற மார்க்கங்களில் இருந்து அல்லாஹினுடைய ஒளியின் பக்கம் அழைத்து வருவதற்கு, மின் ஜௌரில் அதியானி இல்ல அதிலில் இஸ்லாம், மற்ற மார்க்கங்களினுடைய கொடுமை அடுக்கு, மற்ற மார்க்கங்களுடைய தீண்டாமை, மற்ற மார்க்கங்களுடைய வர்ணங்களில் இருந்து அவர்களை வெளியே எடுத்துக் கொண்டு வந்து, இமாமுக்கும் மற்றவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, எல்லா முஸ்லீம்களுக்கும் சரிக்கு சமம். போன வாரம் உமர் சொன்னார்ல, நீ மன்னராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் அல்ல, இஸ்லாம் என்று வந்து விட்டால் மன்னனும் அடிமையும் சமமே, ரெண்டு பேருக்கும் சட்டம் ஒண்ணு. இதை சொல்லி தர்றதுக்காக வேண்டி எங்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். இந்த உலகத்தில் இதை அறிமுகப்படுத்துகிற புருஷர்கள் நாங்கள். ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள அமைதி கிடக்கிறத விட்டுட்டு இந்த உலகமே எங்கள் நாடு என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை தந்து அல்லாஹ் எங்களை தேர்ந்த அல்லாஹ் அவருடைய கபரை சுவனத்தினுடைய பூஞ்சுளையாகட்டும். ரிபிய வாழ்க்கையை ஒரு காலமும் மறக்காது. மன்னர் எந்திரிச்சிட்டான், ஒரு பெரிய நாடும் மன்னரும் அப்படி அந்த வார்த்தையை கேட்டு எந்திரிச்சு நின்ன வரலாறு. அது வெறும் 5 அடி, அது வெறும் 5 அடி. ஒருத்தனை வச்சு கூட அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளை மாட்டி வைத்துருவாங்க வரலாறு இல்லையான்னு நான் பார்த்தேன். இந்த வரலாறுகள் முதலில் நமக்கு சொல்லி தரப்படணும். இதுல அந்த 109வது வருஷத்துல அல்லாஹ் சொல்றான், வர்த்தக தீர்வு அறிவிக்கிட்டாமல அதுக்கு அல்லாஹ் பதில சொல்றான், நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்க. கட்டா எழுதி அல்லாஹும் என்பதை இந்த அல்லாஹ் அலாக்குள் செய்யும் பதில், அல்லாஹ் எல்லா கூட்டத்தையும் பிடிப்பதற்கு அவனே போதுமானவர் சொல்லிட்டு சொன்னான். வாக்கி முஸ்லாத்தி ஆனால் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். நான் அவர்களுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய தொழுகைகளில் மிகச்சரியானவர்களாக இருக்க வேண்டும். ஆத்து சக்காத்த நீங்க சக்காத்த ஒழுங்கா கொடுத்துட்டு வரணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தார். அதான் அவர் சொன்னாரு, அந்த போராட்டத்துக்கு வருகிற மக்கள் என்றைக்கு பள்ளிக்கு சுகுவுக்கு வர ஆரம்பிக்கிறார்களோ தலைமை மாறிடும், தடைகளும் மாறிடும், நிறமும் மாறிடும். போராட்டத்துக்கு வரவேன், நீ சுகுவுக்கு வந்து கண்டவன்டையும் கட்டி கிடக்கிறத ஒரே ஒரு நாள் அல்லாட்ட கேட்டு பார்த்தா எப்படி மாறும் இந்த சூழல்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். குரான் தான் நோய்க்கான பரிகாரத்தையும் சொல்லி, வெறும் நோயை மட்டும் இல்லை பரிகாரத்துக்கு இல்ல இல்ல, நான் மாட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், பரதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியே தான் சும்மா தான் இருப்பேன், நோய் காணாமல் சரியா போயிடும் அப்படின்னு எந்த திருக்குன்னு உலகத்தை சொல்ல முடியாது. அப்படிலாம் போவார் அஸ்பாம்புகள். ரெண்டாவது அந்த இமாம் சொன்னாங்க, நீங்க போராட்டத்தில் விடக்கூடாது. அதையும் இது வாழ்வாதார போராட்டம், ஒரு நாள் எல்லாரும் கூடி ரோட்டில் வந்து காய் கத்தனை அதோட இல்ல, டெய்லி அதுக்கடுத்து அரசியல் ரீதியாக, அதுக்கடுத்து நீதி ரீதியாக, அதுக்கடுத்து வேற என்ன பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் ரீதியாக,
என்னென்ன வகைகளில் போராட்டத்தை முன்னெடுக்கணும், அந்த அஸ்பாபுகளை முழுக்க செய்யணும், அல்லாஹ் தூவாங்க. இது ரெண்டும் தான் அஸ்பாபுகளை செய்யாமல் அல்லாஹ் இடத்துல துவா கேட்பதல்ல, கேட்டாலும் நடக்கும். அல்லாஹ் அஸ்பாபுகளை செய்யணும், செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வந்து நிலுங்கள், உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அவர்கள் நினைத்தால் அவர்கள் மாண்டு அநியாயக்காரர்கள் அடித்த வரலாறுகளை குர்ஆன் ஒன்றில் திட்டங்கள் ஆயிரம் வரலாறுகளை கூறுகிறது. முதல்ல முஸ்லீம் இதை உள்ளத்துல எடுத்து வைக்கிறது. இப்ப நம்ம சொன்னாங்க நம்ம நடந்ததுக்கு அல்ல ஆயத்தை இறக்குனது மாதிரி இருக்கு. அன்னைக்கு நபியை இறக்குனது ஆயத்தை இன்னைக்கு இறங்குனது மாதிரி ஜாக்கிரி வந்திருக்கு. பாதுகாப்பதற்கு வேறு எவன் உலகத்தில் பாதுகாக்கணும். அதனால இந்த சிந்தனையை முன்வைத்து நாம் நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவர்கள் தொழுகையில மற்றவங்களை கூப்பிடணும். இன்னும் சில நாட்கள் நீ அல்லாஹ்வை இப்படியே விட்டன்னா உன் மூடு கிடையாது, உன் நீயே இருக்க மாட்டேன். வரை முகாம்கள் அல்லாஹ்வுக்கு போடும். அல்லாட்டு கேளு, இதே பூமியில கண்ணியத்தோடு அல்லாஹ் வாழ வைப்பான். இப்ப இருக்க வீட்டை விட இன்னும் பன்மடங்கு தருவான். இந்த காலத்தில் நீ இருக்கிற வரை இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி சுதந்திரமாக போவதற்கு அல்லாஹ் உனக்கு வழியை ஏற்படுத்தி தருவான் என்று இந்த செய்தி சொன்ன செய்தியை யார்கிட்டையாவது நாம் தெரிஞ்சவங்க தவறு அல்லது இது வழியே எத்தனை ஆயிரம் லட்சத்துக்கு போகும், அது போய் சேருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்மை நாமே குர்ஆன் நம்மை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செய்தி. அதை சிந்தித்து செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களை மாற்றுவானாக.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.